ஜண்டகம் ராமானுஜாரியம் ஹரியாணாம் சூடாமணிமகர் நிஷம். தம் எம்பெருமானாராலே அருளி செய்யப்பட்டது கத்தியத்ரயம். இதிலே முதல் கத்தியம் சரணாகதி கத்தியம், பெரிய கத்தியம் என்று திருநாமம் பெற்றது என்பதையெல்லாம் கீழே நாம் அனுபவித்திருக்கிறோம். சரணாகதி கத்தியத்திலே பெருமானார் காட்டி, அதாவது ஸ்ரீரங்க நாச்சியாரை முன்னிட்டுக் கொண்டு நம்பெருமாள் திருவடித்தாமரே சரணம் புகுந்தார். அகலையில்லேன் இறையுமென்னு அலர்மேல் மங்கள் உரைமாறுவார். நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னை ஆழ்வானே, நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழ் ஒன்றில்லா வடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்று ஆழ்வார் அனுசந்தித்த கிரமத்திலே ஆரன் அடிபணிந்து உயர்ந்தவரான எம்பெருமானாரும் அனுசந்தித்தார் என்று இதுவரை பார்த்தோம். அப்படி அனுசந்தித்து நம்பெருமாளுடைய திருவடி தாமரைகளையே, அதாவது நம்பெருமாளையே உபாயமாக பற்றின அந்த எம்பெருமானாரை நோக்கி திருவரங்கத்து எம்பெருமான் தன் திருப்பவளம், அதாவது சோதிவாய் திறந்து பணித்த வார்த்தையை அனுபவித்து வருகிறோம். அதிலே நீர் எப்படிப்பட்டவராயிருந்தாலும் என்னுடைய கிருபையினாலே எல்லா பேற்றையும் நீர் பெறுவீர் என்று தெரிவித்தான் கீழே. அது பரியந்தம் நாம் அனுபவித்து முடித்திருக்கிறோம். அதற்கு மேலேயும் சில அழகான வார்த்தைகளை நம்பெருமாள் பெருமானாரை நோக்கி அருளை செய்வதை காண்கிறோம். அதை அனுபவிக்க தொடங்குகிறோம் இப்பொழுது. உன்னுடைய பிராப்தி நிச்சயம், உடைய சம்பந்த சம்பந்திகளுக்கெல்லாம் மோட்சம் நிச்சயம் என்று பிராட்டியும் தெரிவித்தாள், எம்பெருமானும் தெரிவிக்கப் போகிறான். ஆகவே இந்த பிரகரணத்தை நாம் இப்பொழுது அனுபவித்து வருகிறோமே, அதிலே எம்பெருமாள் திருவரங்கத்து எம்பெருமான் திருவரங்க ராஜன் எம்பெருமானாரை பார்த்து, அதாவது ஈதிராஜனை பார்த்து சொல்கிறார், இரண்டு ராஜாக்களுக்குள்ளே நடந்த சம்வாதம் என்று அழகாக தெரிவிக்கிறார்கள் பெரியோர்கள். இரண்டு அரசர்கள் கூடி நம்முடைய வாழ்ச்சியை நிர்ணயிக்கிறார்கள் என்பதுதான் சரணாகதி கத்தியத்தினுடைய முக்கிய தாத்பரியார்த்தம் என்பதை நாம் சிக்கன கொள்ள வேணும். நாம் எல்லோரும் அவர்களுடைய குடிப்படைகள், சப்ஜெக்ட். இப்படிப்பட்டவர்களுக்கு நன்மையை செய்ய வேண்டியது அரசனுடைய கடமை அல்லவா? அரசர்களுக்குள்ளே எல்லாம் அரசனாக இருக்கக்கூடியவன் பெருமான், எங்களுக்குள்ளேயெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய ஒரு எதிராஜரான சுவாமி எம்பெருமானார். அவர் எதிராஜர், இவர் ரங்கராஜன். இரண்டு பேரும் சேர்ந்து நமக்கு அளித்த வரப்பிரசாதம் இது என்பதுதான் சரணாகதி கத்தியத்தினுடைய முக்கிய தாத்பரியார்த்தம். அதிலே பெருமான் தெரிவிக்கிறான் இப்பொழுது, ஏவம் பூதோ சீஹி, நீர் இப்படிப்பட்டவராக ஆகிவிட்டீர் என்று பெருமானை பற்றின பிற்பாடு, அதாவது அவனையே உபாயமாகவும் அவன் திருவிடைத்தாமர்களிலே பண்ணக்கூடிய கைங்கரியங்களையே மிகச்சிறந்த புருஷார்த்தமாகவும் நினைத்திருக்கக்கூடிய அடியாருக்கு எம்பெருமான் பண்ணக்கூடிய கிருபை என்ன என்பதை தெரிவிக்கிறார். அப்படி பற்றினவர்கள் இப்படிப்பட்டவர்களாக ஆகிவிடுவார்கள் என்று தெரிவிக்கிறான். ஏவம் பூதஹா அசி, தொம் என்பதை சேர்த்துக் கொள்ள வேண்டும். அசி என்பது செகண்ட் பர்சன் சிங்குலர் வெர்ப். அதுக்கு அர்த்தம் என்ன? இருக்கிறீர்னு அர்த்தம். தொம் என்பது அந்த இடத்துல தொக்கி நிற்கிறது, அதாவது அண்டர்ஸ்டுட். தொம் ஏவம் பூதஹா அசி, நீர் இப்படி ஏவம் பூதஹா இப்படிப்பட்டவராக அசி ஆகிவிட்டீர், இருக்கிறீர் என்று எம்பெருமான் எம்பெருமானாரை பார்த்து தெரிவிக்கிறான். எப்படிப்பட்டவர் என்பதை விவரிக்கிறார் வியாக்கியாதா பெரிய வியாக்கியான் பிள்ளை. அவருடைய வியாக்கியானத்தை கொண்டு இப்பொழுது நாம் ஏவம் பூதஹா அசி, இப்படிப்பட்டவர் என்றால் எப்படிப்பட்டவர் என்பதை தெரிந்து கொள்ளலாம். வியாக்கியானத்தில் விசதமாக காட்டுகிறார். கீழே நடந்ததுதான் அதை எல்லாவற்றையும் சேரப்பிடித்து இப்படிப்பட்டவராக ஆகிவிட்டு தெரிவிக்கிறார். அது என்னவெல்லாம் பார்ப்போம் இப்பொழுது.
18வது சூர்ணை வியாக்கியானமும் 19வது சூர்ணை அவதாரிகையும் ஏவம் பூதோசி, பகவத் பிராப்தி உபாயமாக சொல்லப்பட்ட உபாசன அங்கமாய் இருந்துள்ள வர்ணாசிரம ஆச்சாராதி விஹீனராய் இருந்தீரே ஆகிலும்
அதெல்லாம் சொல்றார். பெருமானை அடைவதற்கு எத்தனையோ உபாசனங்கள் சொல்லப்பட்டிருக்க, கர்மஜான பக்தி யோகங்கள் முதலான பல வகையான வழிகள் உபாசனங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த உபாசனத்துக்கு அங்கம், உபாசனம் பண்ணுவதற்கு யோக்கியத்தை தகுதி பெற வேணுமே, குவாலிஃபிகேஷன் ஏற்படணுமே, அதுக்கு என்னெல்லாம் பண்ணும், அவரவர்களுடைய வர்ணம், அவர்களுடைய ஆசிரமத்திற்கு தகுந்த ஆச்சாரத்தை உடையவர்களாக இருக்க வேணும். வர்ணம் என்றால் என்ன அர்த்தம், பிரம்ம க்ஷத்ரிய வைசிய சூத்ராக சதுர்வர்ணா என்று தெரிவிக்கிறார்கள். நான்கு வர்ணங்கள், நாம் ஜாதி ஜாத்தின்னு சொல்றோமே, அதான் வர்ணம் என்கிற சப்தத்தாலே சொல்லப்படுகிறது. நான்கு வர்ணங்கள், ஒன்று பிராமணன், க்ஷத்ரியன், வைசியன், சூத்ரன் என்று நாலு வகைப்பட்டவர்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது சாஸ்திரத்திலே. அவரவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் இது எது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஆசிரமங்களும், ஆசிரமம் என்று சொன்னால் என்ன அர்த்தம், பிரம்மச்சரிய ஆசிரமம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தாசிரமம், சந்நியாசாசிரமம் என்று நான்கு ஆசிரமங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. நான்கு வர்ணங்கள், அதிலே நான்கு ஆசிரமங்கள். பிரம்மச்சாரியா இருக்கான் முதல்ல, வேதாத்தியனம் முதலில் பண்ணுகிறான், குருவனிடத்தில் போகிறான், காயத்ரி மந்திரோபதேசத்தை பெறுகிறான். காயத்ரி மந்திரோபதேசத்தை பெற்று ஆச்சாரியனிடத்திலே குருகுலத்திலே போய் வித்தியை கற்கிறான், வேதாத்தியனம் முதலியவர்களை செய்கிறான். இதை முடிந்த பிற்பாடு ஆச்சாரியன் அவனுக்கு உத்தரவிடுகிறார், வேதமனுச்சியாச்சாரியோ அந்தே வாசினம் அனுஷாஸ்தி சத்யம் வதாம் சர்மம் சராம் ஸ்வாத்யாயான்மா பிரமதஹாம் அச்சாரியாய பிரியம் தனமாஹிருத்ய பிரஜாதந்தும் என்று ஆரம்பித்து, இதெல்லாம் யூனிவர்சிட்டியில கான்வகேஷன் அட்ரஸ்ன்னு சொல்றோம். அது மாதிரி ஆச்சாரியன் இவனுக்கு வித்தியை முடிந்த பிற்பாடு சில உத்தரவுகளை செய்கிறான், ஒரு ஆஜ்ஞைகளை இடுகிறான். அதாவது எப்பொழுதும் சத்தியத்தையே பேசி, எப்பொழுதும் உன்னுடைய ஆசிரம தர்மத்தை வர்ணாசிரம தர்மத்தை பேணி காப்பாயாக என்றெல்லாம் உபதேசம் பண்ணுகிறான். மாத்ரு தேவோபவா, பிதரு தேவோபவா, ஆச்சாரிய தேவோபவா, அதிதி தேவோபவா, தகப்பனாரையும் தாயாரையும் ஆச்சாரியனையும் அதிதிகளையும் எப்பொழுதும் எம்பெருமானுக்கு சமமாக நீ நினைத்து அவரிடத்திலும் கௌரவத்தோடு இருப்பாயாக என்றெல்லாம் உபதேசம் பண்ணுகிறான், பண்ணி அனுப்புகிறானே, அதான் பிரம்மச்சரியம். பிரம்மச்சரிய ஆச்சாரியனுக்கு வேண்டிய குரு தட்சிணை கொடுத்து பிரஜாதந்தும் திருமணம் செய்து கொண்டு, பிரஜாதந்து உன்னுடைய குடும்ப விருத்தியை செய்து கொள், உன்னுடைய வம்சத்தினுடைய பெயர் சொல்லும்படியான புத்திரனை பெற்றுக்கொண்டு நன்றாக சந்தோஷமாக இருப்பாயாக, வாயுநன் மக்களை பெற்று மகிழ்வரே என்று ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறான். இது பிரம்மச்சரிய ஆசிரமம். பிற்பாடு இவன் திருமணம் புணர்கிறான். திருமணமான பிற்பாடு பெண்டாட்டியோட கூட இருந்து இவன் சேகமாகம் சத்து சத்காரம் இவையெல்லாம் செய்கிறான். இவைகளை செய்வதற்காகவே கிரகஸ்தாசிரமம். இந்த கிரகஸ்தாசிரமத்தில் இருப்பவனுக்கு கிரகஸ்தன் என்று பெயர். இது ஒரு ஆசிரமம். பிற்பாடு இருவருமா சேர்ந்து வயதான காலத்தில் காட்டிலே இருந்து அத்தவைகளெல்லாவற்றையும் விட்டு வைராக்கியத்துடன் எம்பெருமானை உபாசித்துக் கொண்டிருப்பது, தியானம் செய்து கொண்டிருப்பது வானப்பிரஸ்தாசிரமம். அதையும் விட்டு கடைசியாக மனையும் விட்டு தனியாக எல்லாவற்றையும் வருத்தி தன்னை எம்பெருமானுடைய திருவடித்தாமல்களை சமர்த்தி சம்யக்கு நியாசம் சந்நியாசம் நன்றாக சமர்ப்பித்தது, எல்லாவற்றிலேயும் பற்றற்று தற்று பற்றற்று இருக்கக்கூடிய வாழ்க்கை நிலை எம்பெருமானியே அனவர்தம் நினைத்திருக்கிறான். அப்படி விட்டது சன்னியாசாசிரமம். ஆக நாலு வர்ணங்கள், நாலு ஆசிரமங்கள். இந்த நாலு ஆசிரமங்களுக்கும் நாலு வர்ணத்திலேயும் சொல்லப்பட்டவைகள் இருக்க, எதெது அனுஷ்டிக்கணும்னு சாஸ்திரம் சொல்லிருக்கோ, வேதசாஸ்திரம் ஸ்மிருதி முதலியவைகள் அவனுக்கு நிர்ணயித்திருக்கிறதோ அதன் பிரகாரம் இவன் நடந்து கொள்ள வேணும். முதல்ல நடந்து கொண்டால்தான் இவனுக்கு சித்த சுத்தி ஏற்படும், இவனுக்கு பாபம் கழியும், பாபம் கழிந்தால்தான் நிர்மலமான மனசு ஏற்படும். பிற்பாடு இவன் எம்பெருமானிடத்திலே தன்னை சமர்ப்பிப்பது அல்லது ஒரு உபாசனத்தை செய்வது செய்ய முடியும். ஆகையினாலே உபாசனத்துக்கு அங்கமாக இருக்கக்கூடியது எது என்று கேட்டால் கர்ணாசிரம தர்ம பரிபாரணம். கர்ணாசிரம தர்ம பரிபாரணம் உபாசனத்திற்கு அங்கம், ப்ரிலிமினரி ரைட்ஸ்ன்னு சொல்றேன், அதுதான் அங்கம். அந்த அங்கம் இல்லாமல் இருந்தீரே ஆகிலும், அது செய்யாமல் போனாலும் கூட எல்லாம் இல்லை, என்ன பற்றி நீர் ஆகியனால உமக்கு எல்லாம் சித்திக்கும் என்று தெரிவிக்கிறான். கர்மஸ்லோகத்தில் சொன்ன அர்த்தத்தை தான் தெரிவிக்கிறான். சர்வதர்மான் பரித்தியஜாங்கிற இடத்துல சர்வசப்தத்தாலே என்ன சொல்லப்பட்டதோ அதைத்தான் இங்கே தெரிவிக்கிறான். இவையெல்லாம் இல்லாதிருந்தீரே ஆகும், இல்லைன்னு கவலைப்பட வேண்டாம், என்னை பற்றி விட்டீர், என்னை பற்றுவதற்கு இதுவே அங்க இவையெல்லாம் விட்டே பற்ற வேண்டும் காட்டியிருக்கிறான்.
உபாசன அங்க விரோதியான அனந்த பாபா கிராந்தராய் இருந்தீரே ஆகிலும்,
அதை அடுத்தபடியா சொன்னான், உபாசனம் பண்ணுவதற்கு எத்தனையோ எல்லையில்லாத முடிவில்லாத பாபங்கள் நிறைய இருக்கும், அப்படி இருந்தீரே ஆகிலும், உபாசனத்தை தொடங்க விட்டாமல் நிறைய பாபங்கள், அதாவது வர்ணாசிரம தர்ம உச்சிதமான அனுஷ்டானம் இவன் கொண்டிருந்தாலும் கூட இதனுக்கு உபாசனம் தொடங்கிறதுக்கு விரோதமாக செலவைகள் ஏற்படும், பாபங்கள், என்னுடைய பாபம் அவ்வளவு சுலபமாக போகாது. அனந்த தத் விரோதி பாபாக்கிராந்தோப்பின்னு காட்டியிருக்கிறார் கீழே. அந்த உபாசனம் தொடங்குவதற்கு விரோதியாக இருக்கக்கூடிய அனந்த எல்லையற்ற கணக்கற்ற விரோதியினாலே சூழப்பட்டவராய் இருந்தீரே ஆகிலும், அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்கிறான் இவ்விடத்திலே எம்பெருமான்.
அனந்த மதபச்சார யுக்தராய் இருந்தீரே ஆகிலும்,
அதற்கு காரணம் என்ன? அதற்கு காரணம் பெருமானிடத்திலே இவன் பட்ட அபச்சாரம்தான் காரணம். அனந்த மதபச்சார யுக்தோபி, என்னிடத்திலே எத்தனையோ பாபத்தை நீர் செய்திருக்கிறீர்கள், அபச்சாரம். பகவத பிரச்சாரம்னா என்னன்னு கேளெல்லாம் தெரிவித்திருக்கிறேன். பகவத பிரச்சாரம் நிறைய இருந்தாலும் கூட அனந்த மதபச்சார யுக்தோபின்னு கீழே தெரிவித்தான். அதைத்தான் வியாக்கியாதா பிரிவாச்சியான் இங்க எடுத்து காட்டுகிறார். நீர் இப்படி ஏற்பட்டவர் ஆகிட்டீர், எத்தனை இருந்தாலும் அதெல்லாம் குறைந்துவிடும் உமக்கு, என்னுடைய கிருபையினாலே நீர் என்னை பெற்று விடுவீர்னு கடைசியாக வாக்குறுதி அளிக்கிறார் இவ்விடத்திலே எம்பெருமான்.
அனந்த மதிய அபச்சார யுக்தராய் இருந்தீரே ஆகிலும்,
அனந்த எல்லையற்றது, அந்தம்னா முடிவு, அனந்தம்னா முடிவில்லாத, மதியா என்னுடைய அடியார்களிடத்திலே, மதியர்கள் என்னுடையவர்கள், பெருமான் யாரையெல்லாம் தன்னுடையவன் என்று அபிமானிக்கிறானோ அவர்கள்தான் பாகவதோத்தமர்கள். பாகவத பிரச்சாரம் மக்கள் இருந்தாலும், பகவத பிரச்சாரம் இருந்தாலும், பாகவதாபச்சாரம் இருந்தாலும் என்று அர்த்தம். அதியர்கள்னு எம்பெருமான் சில பேர் அபிமானிக்கிறான், அதுதான் அடிக்கடி பெரியவர்கள் சொல்வது உண்டு. யாரை எம்பெருமான் தன்னுடையவன் அபிமானிக்கிறான் நமக்கு தெரியவே தெரியாது. பெரிய ராஜா யாரை தன்னுடையவன் நினைக்கிறான் நமக்கு தெரியாது, அவனைத்தான் தெரியும். அதனால யாரிடத்திலையுமே அபச்சாரப்படக்கூடாது, பொதுவாக யாரிடத்திலும் அபச்சாரப்படாமல் இருப்பது மிகவும் நல்லது, ஸ்ரேயஸ்கரம் என்று பெரியோர்கள் தெரிவிக்கிறார்கள். அதனால மதியாபச்சார யுக்தோபி, எப்படி என்னுடைய அடியார்களிடத்திலே அபச்சாரத்தோட கூடினவராக இருந்தீரே ஆகிலும், யுக்தகன்னா கூடினவர், யுக்தோபி கூடினவராய் இருந்தீரே ஆகிலும்,
அனந்த அசஹ்யாபச்சார யுக்தராய் இருந்தீரே ஆகிலும்,
அசஹ்யா இல்லையில்லாத அசக்கியாபச்சாரம். அசக்கியாபச்சாரம் என்ன? ஒரு காரணமும் இல்லாமல் ஒருவர் உயிரோடு இருப்பதையே பொறுக்காமல் இருப்பதுதான் அசக்கியாபச்சாரம். அசக்கியானா பொறுக்கிறது, அசக்கியானா பொறுக்க முடியாது. எதில் பொறுக்க முடியவில்லை? கண்ணபிரான் பிறந்தான், கண்ணபிரான் ஒழித்து வளர்கிறான்னு தெரிவித்தார் நாரதர் வந்து கம்சன் இடத்துல. கம்சன் என்ன பண்ணிருக்கலாம், ஏ வளர்ந்தா உடம்புட்டு போகணும், வரபோது பார்த்து கொள்ளலாமன், சதுரங்க சைன்யத்தோடு நாம் கூடியிருக்கிறோம், நமக்கு என்ன குறைவு? அவன் அப்படி நம்மை எதிரிட்டால் அப்பொழுது அவனோட யுத்தம் செய்து அவனை முடித்து விடலாம்னு இருக்கலாமே, இருக்க முடியலை அவனுக்கு. அதில் என்ன நினைத்தான், அவனை எப்படியாவது கொன்று விட வேணும், உயிரோடு இருப்பதையே அவன் பொறுக்கவில்லை. அதனால தான் தெரிவிக்கிறாள், தீய புந்தி கஞ்சன், துஷ்டமான புத்தியுடைய கம்சன் என்கிறார் பெரியாழ்வார். ஆண்டாள் சொல்றார், ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒடித்து வளர கரிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த என்கிறாள். கரிக்கிலானாகின்னு அர்த்தம், அதுதான் அசஹ்யாபச்சாரம். வேற இந்தா இருந்துட்டு போட்டோம், நான் வளர்ந்துட்டு போட்டோம், இப்போ வரான பார்த்துக்கலாம்னு இருக்கலாமே, இன்னும் வாழ்நாள் கூட நீடித்திருக்கும். அது இல்லாமல் அவனை தனுர்யாகம் என்பதற்காக வரவழைத்தான். கடைசியில் என்ன ஏற்பட்டது? மரணம் சீக்கிரத்திலேயே சம்பவித்தது. எம்பெருமான் கண்ணபிரான் உயிரோடு இருப்பதையே பொறுக்கவில்லை, அதற்குத்தான் சக்கியாபச்சாரம் பேர். அதனாலதான் களவிலே நலிய பார்த்தான், அர்ஜுனயோஸ்தயுக்மம் என்று பூதனை அனுப்பினான். அதே போல சகடாசுரனை அனுப்பினான், எத்தனை பேரை அனுப்பி அவனை முடித்து விட வேண்டும் என்று நினைத்தான். அதற்கு அசக்கியாபச்சாரம் என்று பெயர். பாகவதாரத்திலையும் நாம் அசக்கியாபச்சாரப்படுகிறோம். சில பேர் 98 வயசு இருக்காருன்னா அப்படியா இன்னமா இருக்கார், என்ன இவருக்கு என்ன ஆச்சு, இவருக்கு என்ன கஷ்டம், இவர் பணம் செலவு செய்து அவரை பார்த்துக்கிறாரா, இல்லை இவருடைய நிழலிலே தங்குகிறாரா, எதுவும் இல்லை. அவர் உயிரோடு இருப்பதே பொறுக்காமல் இருக்கிறாரே, அதுதான் அசக்கியாபச்சாரம் என்று தெரிவிக்கப்படுகிறது. அப்படி எல்லையில்லாத அசக்கியாபச்சாரத்தை நீர் செய்திருந்தீரே ஆகிலும் நான் எல்லாவற்றையும் பொறுத்தேன் என்ற பிற்பாடு எது இருக்குமோ, அதுதான் தாத்பரியார்த்தம்.
காரண பூதானாதி,
இதை மூணுக்கு இதுக்கு காரணம் என்ன, இதற்கெல்லாம் காரணம் ஏதத்தை இதற்கு, அதாவது பகவதபச்சார பாகவதாபச்சார அசக்கியாபச்சாரம், இதற்கு காரணம் என்ன. உனக்கும் காரண காரிய பாவத்தை காட்டிக்கொண்டு போகிறார் இடத்துல. சரணாசிரம ஆச்சாரம், ஆச்சாரத்தை அனுட்டித்தால் மனசுத்தி ஏற்படும், அதனாலே என்ன ஏற்படும், பாபக்ஷயம் பிறக்கும். தர்மத்தினாலே பாபக்ஷயம் பிறக்கிறது. பாபக்ஷயம் பிறந்தால் உபாசனத்தை தொடங்கலாம். ஆனாலும் பாபக்ஷயம் ஏற்பட்டாலும் கூட பண்ணி இருக்கக்கூடிய பாபம் பிரபலமாக இருக்கிற அப்படின்னாலே உபாசனத்தை தொடங்க முடியாமல் போகிறது. அந்த உபாசனத்தை தொடங்க முடியாமல் போனாலும் தெரிவித்தேன். அதற்கு மேலே அடுத்தபடியாக சொன்னால் அதற்கு காரணம் என்ன, என்னிடத்துல பட்ட அபச்சாரம், என்னுடைய அடியார் இடத்துல பட்ட அபச்சாரம், அதற்கு மேலே அசக்கிய அபச்சாரம். அதற்கு காரணம் என்ன, என்னிடத்திலேயும் என்னுடைய அடியார்களிடத்திலேயும் நிர்நிபந்தனமாக அவருடைய சத்தையை பொறாமல் ஒழிந்ததற்கும் அதற்கும் காரணம் என்ன, அதை சொல்கிறார் அடுத்தபடியாக.
ஏதத் காரண பூதாதி,
ஏதத் காரண, இதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இப்படி பகவதபச்சார பாகவதாபச்சார அசக்கியாபச்சாரத்திற்கு எது காரணம், எதனால் இது விளைந்தது என்று கேட்டால் அதை சொல்கிறார் இவ்விடத்துல.
விபரீத அகங்கார விமூடாத்ம சுபாவரா இருந்தீரே.
விபரீதமான அகங்காரம், அகங்காரம் தான் காரணம். அகங்காரத்தினாலே தான் என்கிற செருக்கு கர்வம் ஈகோன்னு சொல்றோமே, அது என்ன பண்றது, ஆத்மஸ்வரூபத்தை அறியாதபடினா ஆத்மா சுதந்திரன் நினைக்கிறான். சுதந்திரன் என்று நினைத்தவாறே அதுதான் அகங்காரம். அந்த அகங்காரத்தினாலே சூழப்பட்டவனாக இருக்கிறான். அதனாலே அறிவு மழுங்கி போகிறது. விமூடாத்ம சுபாவோபி அகையினாலே பகவதபச்சார பாகவதாபச்சார அசக்கியாபச்சார ரூப நானாவித அனந்தாபச்சாரங்களையும் செய்தீர் செய்திருந்தீரே ஆகிலும்
உபயஹேது பூதானாதி.
இந்த இரண்டுக்கும் காரணமாக இருக்கக்கூடியது அகங்காரத்திற்கும், அதே போல பகவத் பாகவத பிறத்துல நிர்நிபந்தனமாக சத்தையே பொறாமல் ஒழிந்ததற்கும் அபச்சாரத்திற்கும் காரணமாக இருக்கக்கூடியது எது, இந்த இரண்டுக்கும் காரணமாக இருக்கக்கூடியது.
விபரீத வாசனா சம்பத்தராய் இருந்தீரே ஆகிலும்,
இந்த அகங்காரம் வருவதற்கும் காரணம் என்ன, விபரீத வெகு காலமாக விபரீதமான வாசனை, வாசனையினாலே ஏற்பட்டது, அதனாலே இந்த அகங்காரம் வந்து சேர்ந்தது, எதனாலே பகவத் பாகவத ஆச்சாரியர்களிடத்துல அபச்சாரம் ஏற்பட்டதுன்னு கேட்டால் காரணம் என்ன என்றால் ரொம்ப காலமா இப்படியே வாசனை பண்ணி பண்ணி பழக்கம், அதுதான் வாசனைன்னு பேர். இந்த வாசனையினாலே ஏற்பட்டதாகினாலே வாசனை தான் காரணம் தெரிவிக்கிறான். ஒரு பதார்த்தத்தை வைக்கிறோம் ஒரு பாத்திரத்துல, வாசனை லேசில் போறதே கிடையாது, எதோரம் இருக்க போல இந்த ஜீவாத்மாவே இந்த வாசனை பல பிறவிகளிலே இவன் இப்படியே வளர்ந்தபடியினாலே அகங்காரம் ஏற்பட்டிருக்கிறது, அபச்சாரங்களிலே மிகுந்த ஈடுபாடு ஏற்பட்டிருக்கிறது. அந்த காரணம் அதுதான் காரணம் என்கிறான் அடுத்தபடியாக.
ஏதன் மூலபூத பிரகிருதி சம்பந்த விசிஷ்டராய் இருந்தீரே ஆகிலும்,
இதற்கு இந்த இதற்கு காரணம் என்ன, அந்த பயத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய வாசனைக்கு காரணம் என்னென்ன, பிரகிருதி சம்பந்தம் சஜித் சம்பந்தம், அனாதியான ஜீவாத்மாவும் நித்தியம், அதே போல பிரகிருதி அச்சித்து இருக்க அஜித்தோட இவனை சம்சர்க்கம் சேர்க்க, அதாவது பிறவி எத்தனையோ பிறவியில் உடல் எடுக்கிறானே உடல் குளிரானே, அதான் அஜித் சம்சர்க்கம் பிரகிருதி சம்பந்தம். இந்த பிரகிருதி சம்பந்தத்தாலே தான் இந்த வாசனை வந்து சேரு, இதெல்லாம் அஜித்தினாலே ஏற்பட்ட தோஷம் என்று
காட்டுகிறான். மூலாத்யாத்மிகாதி சுகதுக்கங்கள் என்ன,
ஏதன் இதற்கு காரணமாக இருக்கக்கூடிய சுகதுக்கங்கள், ஆத்தியாத்மிகம் ஆதி பௌத்திகம் ஆதி தெய்வீகம் என்று சொல்லக்கூடிய மூன்று விதமான கஷ்டங்கள். ஆத்தியாத்மிகம் சரீரத்தை பற்றி வருவது, அருகுமேலே ஆதி பௌத்திகம், பூதங்களாலே ஏற்படக்கூடியது. ஆதி தெய்வீகம், மழை, இடி, பெரிய எர்த்குவேக்கு, சுனாமி, எல்லாம் அருக எல்லாம் தெய்வத்தினாலே கொடுக்கப்படக்கூடியது. ஆகையினாலே த மூன்றும் த மூன்று நாளே வெகுகாலம் சுகத்தையும் துக்கத்தையும் மாறி மாறி அனுபவித்தபடியினாலேதான் இந்த பிரகிருதி சம்பந்தம். இந்த பிரகிருதி சம்பந்தத்தாலே வாசனை, வாசனையினாலே அகங்காரம், இவெல்லாம் வந்து சேர்கிறது, ஒன்றுக்கொன்று காரணமாக இருக்கிறது என்று காட்டி வருகிறார்.
இவற்றுக்கு ஹேத்துவாய் இருந்துள்ள இதரோபேட்சணீய விஷயங்கள் என்ன?
இதற்கு காரணமாக இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் எல்லாம் கீழேயே நான் விளக்கி தெரிவித்திருக்கிறேன். மறுபடியும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மற்ற விஷயங்கள் உபேட்சிக்க வேண்டிய மற்ற விஷயங்கள் என்ன?
இவற்றினுடைய அனுபவத்தால் உண்டான பகவத் ஞான சங்கோச்ச ரூபமான பரபக்தியாதி விரோதியாலே
இவைகளை
இவற்றினுடைய அனுபவத்தால் உண்டான
இந்த விஷயங்களை அனுபவிக்கிறது இருக்க, அதனால என்ன ஏற்படுகிறது? லோகத்திலே உண்டான விஷயங்களை அனுபவிக்கிறபடியினாலே அது என்ன செய்கிறது? அதனுடைய விபரீதமான பலன் என்ன? அதை சொல்கிறார் அடுத்தபடியாக.
பகவத் ஞான சங்கோச்ச ரூபமான
பகவானை பற்றின ஞானம் குறைகிறது. இதர விஷயத்தை அனுபவிக்கினால் உண்டான பலன், விபரீத பலன் என்ன? பகவானை பற்றின ஞானம் குறைய தொடங்கியது. இதர விஷயத்துல ஞானம் அதிகமாக அதிகமாக பகவத் விஷயத்துல ஞானம் குறையறதுன்றத நம்ம அனுபவிச்சுட்டு வரப்படினாலே சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால அதன் காரணமா மற்ற விஷயங்களிலே ஈடுபாடு ஏற்பட அதனாலே பகவத் விஷய ஞானம் குறைந்து வருகிறது.
மரபக்தியாதி விரோதியாலே நஷ்ட பிராப்தராய் இருந்தீரே ஆகிலும், நஷ்ட பிராயராய் இருந்தீரே ஆகிலும்.
ஆமா, அதனால என்ன ஏற்படுகிறது? அதை சொல்ல மேலே
இவற்றினுடைய அனுபவத்தால் உண்டான பகவத் ஞான சங்கோச்ச ரூபமான
பகவத் ஞான சங்கோச்சமாகிற
பரபக்தியாதி விரோதியாலே.
ஆமா, அதனால என்ன ஏற்படுகிறது? பகவத் ஞான சங்கோச்சத்தாலே பரபக்தி ஏற்படுவதில்லை, பகவானிடத்துல பக்தி ஏற்படுவதில்லை. பரபக்தி, பரஜான, பரமபக்திகள் கீழே தெரிவித்திருக்கிறேன், திருவாய்மொழியில வைத்து காட்டியிருக்கிறேன். இவை பரபக்தி எப்பொழுது ஆழ்வார்கள் திருவாய்மொழியில எடுத்துக்கொண்டால் பரபக்தி எப்பொழுது, பரஜானம் எப்பொழுது, பரமபக்தி எப்பொழுது? எந்த திருவாய்மொழியில அவருக்கு பரபக்தி வந்தது? எந்த திருவாய்மொழியில அவருக்கு பரஜானம் வந்தது? எந்த திருவாய்மொழியில அவருக்கு பரஜானம் பரமபக்தி வந்தது என்பதை காட்டியிருக்கிறார் நம்பிள்ளை. தூழ்வி செம்பணிமுகல் என்கிற திருவாய்மொழி. இந்த திருவாய்மொழின்னா ஒரு பத்து பாசுரங்களுக்கு திருவாய்மொழின்னு பேர். எத்தனையோ திருவாய்மொழி இருக்கிறதா நினைச்சுடக்கூடாது. எந்த திருவாய்மொழியில வந்ததுன்னாக்கா ஏதோ திருவாய்மொழின்னு நினைக்கக்கூடாது. திருவாய்மொழி என்கிற சப்தமானது திருவாய்மொழி முழுவதையும் காட்டும், 1102 பாசுரங்களையும் காட்டும். அதே போல ஒவ்வொரு 11 பாசுரத்தையும் காட்டும். முதல் பத்திலே முதல் திருவாய்மொழி என்று சொன்னால் முதல் பத்திலே உயர்வர உயர்நலம் உடையவன் என்று தொடங்கக்கூடிய முதல் 11 பாசுரங்களுக்கு முதல் திருவாய்மொழி, முதல் பத்தில் முதல் திருவாய்மொழி என்று பெயர் உண்டு. முதல் பத்தில் இரண்டாம் திருவாய்மொழி வீடுமின் முத்தவும் என்று தெரிவிப்பார்கள். அதாவது ஒவ்வொரு தசகத்திற்கும் இருக்க அதற்கு பெயர் என்ன? திருவாய்மொழி என்று பெயர். தூள்விசும் மணிமிகில் என்கிற திருவாய்மொழி அந்த தசகம் 10 9 திருவாய்மொழி. 9 திருவாய்மொழிக்கு கீழே பரியந்தம் ஆழ்வாருக்கு பரஜானம், பெருமானை பெற வேண்டும் பெற வேண்டும் என்கிற துடிப்பு, எப்பொழுது பெறப்போகிறோம் என்கிற துடிப்பு, பரஜானம். அதற்கடுத்தபடியாக கீழே இருக்கக்கூடியது பரபக்தி, அது பரியந்தமாக பரபக்தி. அதற்கு மேலே சூழ்விஷும் மணிமிகல்ல பெருமான் வந்து அழைத்து கொண்டு போகும் பொழுது பரஜானம் சாட்சாத்கார் நேர எம்பெருமான் பரமபதத்தை காட்டுகிறான். இங்கிருந்து அழைத்து கொண்டு போகும் காலத்தில் என்னென்ன உபச்சாரங்கள் நடக்கின்றன அதை காட்டுகிறான். பரமபதத்திலே நடக்கக்கூடிய விற்த்தாந்தத்தை எல்லாம் காட்டுகிறான். அவ்விடத்துல ஆழ்வாரே கடைசியா திருப்பதியத்தில் வந்தவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்து அந்தமில் தேரின் பத்து அடியரோடு இருந்தமை கொந்தலர் பொழில் குருகூர் சடகோவன் சொல் சந்தங்கள் 1000 இவவல்லார் முனிவரே என்று தெரிவிக்கிறார். அந்த பரமபதத்துக்கு போற மார்க்கம் என்ன? பரமபதத்தில் நடக்கக்கூடிய உபச்சாரங்கள் என்ன? பரமபதத்தில் அடியார்களோட கூடியிருந்து அவனை அனுபவிக்கக்கூடிய அனுபவம் என்ன? அதை எல்லாவற்றையும் எம்பெருமான் காட்டினான். அதைத்தான் பரஜானம் என்கிறார். அதற்கு மேல பரமபக்தி என்பது இருக்கிறதே, முனியே நான்மை கடைசி பதிகம், கடைசி திருவாய்மொழி, முனியே நான்முகனே முக்கண்ணப்பா இனி நான் போகலுட்டேன். ஏமாத்தாத, என்ன ஆழ்வார் தெரிவிக்கிறாரு, ஏமாற்றி விட்டு போனா இத்தனை காலம், இனி நான் போகலுட்டேன், என அழைத்து கொண்டே போய் தீர வேணும், பிரிந்தால் உயிர் வாழமாட்டேன்னு தெரிவிக்க கூட இருக்க, அதான் பரமபக்தி. இந்த மூன்றுக்கும் விரோதமா இருக்கக்கூடியது என்ன, கீழே சொல்லப்பட்டதுதான் விரோதம் என்று காட்டுகிறார். இந்த விரோதி நிறைய இருந்தாலும் கூட, பரபக்தி பரஜான பரமபக்தியால் ஏற்படுவதற்கு எத்தனை தடை இருந்தாலும், அந்த எல்லாவற்றையும் என்னை நீர் ஆசிரியித்தபடினாலேயே நான் போக்கி நீர் என்னை வந்து அடையும்படியாக செய்கிறேன் என்று மேலே தெரிவிக்கப் போகிறார்.
பரபக்தியாதி விரோதியாலே நஷ்டப்பிராயராய் இருந்தீரே ஆகிறோம்,
அவையெல்லாம் இல்லாமல் காலத்துல நஷ்டப்பிராய அநேகமாக நாசமடைந்த ஆத்மஸ்வரூபமே நசித்து விட்டதோ, நஷ்டப்பிராயர் ஆல் பிராய் என்ற சப்தத்துக்கு ஆல்மோஸ்ட் அர்த்தம், நட்டப்பிராயராய் இருந்தேலேயாகிடும், எல்லாவற்றையும் இழந்தவரைப் போலே இருந்தீரே ஆகிடும்,
ஏதேனும் ஒருபடியாலே துயான சந்தானம் பண்ண பெறுவீரானால்,
அதை சொன்ன கீழெல்லாம் சொல்லிட்டு தான் மறுபடியும் சொல்றாரு விடத்துல, ஏதாவது ஒரு வழியிலே நீ துயத்தை அனுசந்தானம் பண்ணுவீரே ஆனால் என்று கீழே தெரிவித்தான். ஏவம் பூதா அசி, நீர் இப்பொழுது இப்படிப்பட்டவராய் ஆகிவிட்டீர் என்று தெரிவித்தாரே, அதற்கு வியாக்கியாத்தா கீழே சொன்னது எல்லாவற்றையும் சேரப்பிடித்து தெரிவிக்கிறார் பெரியவாச்சான்புள்ள இவ்விடத்துல, கீழே என்னெல்லாம் பெருமான் சொல்லியிருக்கானோ அதெல்லாம் தான் அர்த்தம். ஏவம் என்பதற்கு ஏவம் பூதா, இப்படிப்பட்டவராக இருக்கிறீர், நான் எப்படிப்பட்டவராக இருக்கிறேன், கீழே சொல்லப்பட்டவராக இருக்கிறேன், கீழே சொல்லப்பட்டதை எல்லாம் மறுபடியும் எடுத்து காட்டியதார் வியாக்கியாதா. எம்பெருமான் சொல்லல, ஏவம்பூதா சி என்று சொல்லக்கூடிய நம்பெருமாளுடைய திருவுள்ளம் என்ன, அபிப்பிராயம் என்ன, அதை வியாக்கியாதா பிரிவாச்சான்புள்ள இங்க தெரிவிக்கிறார். புரிந்து கொள்ள வேணும், இங்க இதுக்கெல்லாம் வார்த்தையே இல்லையேன்னு சில பேர் நினைக்கலாம், ஏவம் பூதோசின்னு தானே இருக்கு, அதுக்கு மேல இங்க சொல்றதுக்கெல்லாம் விஷயம் இல்லையே என்ன, கீழே சொல்லப்பட்டதைத்தான் ஏவம் பூதா என்பதனாலே எம்பெருமான் மனதிலே கொண்டு தெரிவிக்கிறான்னு வியாக்கியாதா. ஏவம் பூதா என்கிற சப்தத்துக்கு அர்த்தத்தை விவரித்து காட்டுகிறார் இவ்விடத்துல.
சகாயாந்தர நிரபேட்சமான என்னுடைய கிருபையாலே
நேரு ஏவம் பூதோ சி, அதுல என்ன சொல்றார்,
ஏதேனும் ஒருபடியாலே துயானுசந்தானம் பண்ண தெரிவீரானால்,
ஏதாவது ஒரு வழியில, அர்த்தம் எல்லாம் வேண்டாம், ஒன்னும் தெரிய வேண்டாம், ஏதாவது ஒரு வழி, ஏதேனும் ஒரு வழியாலேன்றது அர்த்தங்கள்லாம் சொல்லியிருக்காரு, ரெண்டு மாத்திரம் சொல்லணும்னு நிர்பந்தம் இல்லையா, பூர்வகண்டத்தையும் உத்தரகண்டத்தையும் சேர்த்து சொல்லணும் என்பது ஒன்றை தவிர, அது எப்படி சொன்னாலும் சரி, அர்த்தத்தோட சொன்னாலும் சரி, அர்த்தம் இல்லாமல் சொன்னாலும் சரி, எப்படி சொன்னாலும் சரி, புரிந்து கொண்டு சொன்னாலும் சரி, புரியாமல் சொன்னாலும் சரி, அதான் திருப்பாவைக்கெல்லாம் வியாக்கியானம் பண்ணக்கூடிய அர்த்தத்தை பெரியவர்கள் எல்லாரும் தெரிவிக்கிற வியாக்கியாதாக்கள் என்ன சொல்றார், கேவலம் பாடதாரணத்தாரே, கோபிகைகள் எல்லாம் அந்த காலத்துல அந்த விரதத்தை அனுஷ்டித்தார்கள், பெருமானை பெற வேண்டும் என்பதற்காக கோபிகைகள் அனுஷ்டித்தார்கள், பிற்பட்ட காலத்திலே ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அவதரித்த ஆண்டாள் அவர்கள் அனுஷ்டித்ததை அனுகரித்தாள், அனுகரித்தாள்னா இமிட்டேட் பண்ண, அவளை போல தன்னை நினைத்தாள், தன்னை நினைத்து அனுகரித்தாள் ஆண்டாள். நமக்கு என்ன இப்பொழுதுன்னு கேட்டார், இந்த கோபிகளுடைய பக்தியும் கிடையாது, ஆண்டாளுடைய பக்தியும் கிடையாது, நமக்கு அனுஷ்டிக்கவும் தெரியாது அனுகரிக்கவும் தெரியாது, அப்படி நமக்கு என்ன அப்பொழுது, எதனாலே நமக்கு நன்மை விளையும் கேட்டால், கேவலம் அனுசந்தானத்தாலேன்னு, அனுசந்தானம் திருப்பாவை அனுசந்தானம் அவ்வளவுதான், திருப்பாவை அனுசந்தானம் பண்ணக்கூடிய காலத்துல அர்த்தம் தெரிஞ்சுட்டு அனுசந்தானம் பண்ணணுமா, ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல் இருக்கேன் அப்படின்னா அர்த்தம் வேண்டாம், கேவலம் பாடதாரணத்தாலே, பாடதாரணத்தாலே போ, வேற எதனாலையும் கிடையாது. அதுக்கு அழகான திருஷ்டாந்தம் கேட்டினார் பட்டர், திருஷ்டாந்தம் கேட்டினார், கோல்கன்றுக்கு பசு இறங்குமா போலே, கோல்கன்று இருக்கு, கன்று செத்து போடுறது, கன்று செத்து போனோடனே பால் வாரன் இருக்கானே, அதாவது இடையம், எப்படியாவது பசுமாட்டை கறக்கணும்னு நினைக்கிறான், பசுமாட்டை கறந்து தன்னுடைய பாலை எடுத்து தான் உபஜீவிக்க வேண்டும்னு நினைக்கிறான். இந்த காலத்துல, அந்த காலத்துல அப்படி இல்லை, பசுவானது கன்றை இழந்து விட்டதனால் அந்த பாலை உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்றது, அதான் பசுவும் பாலையே நம்ம விட்டுட்டோம், இந்த சௌக்கியமா நான் பவுடர் பாலாக வச்சுருக்கிற ரொம்ப சௌக்கியம், பசுவின் பாலன்னாக்கா இந்த கஷ்டங்கள்லாம் வருது, பசுவனுடைய பாலை திறந்தோமேனால் கன்று இருக்க வேணும், அதைத்தான் உபயோகப்படுத்தான், கன்று இழந்து விட்டதேனால் அப்பொழுது அந்த தாய் பசு இருக்கே அதுக்கு மலை கடுப்பாலே அதில் பாறை கறக்காமல் போனால் அது கஷ்டப்படும். தனித்து இளங்கற்றெடுமை கண்ணிக்கிறங்கின்னு தெரிவிக்கிறாரு. ஆனால் அந்த காலத்தில் கேட்டாலும் சில பேர் அப்பொழுது கூட இந்த மாதிரி அதார்மிகமான செயல் உண்டா, தன்று இறந்தவுடனே தன்னுடைய தோலை பதப்படுத்தி அதற்குள்ளே வக்கரை அடைச்சு அதை கொண்டு வந்து பாறை கறப்பனா, அது கூட அந்த காலத்தில் நடந்தா இந்த காலத்தில் ஆனால் நடக்கிறதுன்னு சில பேர் கேட்டாலும் கூழ் தெரிவித்தாரா மாச்சாரியர். அப்படி இல்லை, பசுவுக்கு தரிக்க முடியாது, அது உயிர் தரிக்க வேண்டும். அதனிடத்திலே கிருப்பை, ஆணியினிடத்திலே கிருப்பையினாலே கோபாலன் அந்த கன்றினுடைய தோலை பதப்படுத்தி அதை கொண்டு வந்து இதை கரைக்கிறான். கறந்துனவுன்றான் பெருமானுடைய திருமஞ்சனம் முதலிகளுக்கு அவைகளை கொடுத்து விடுவது என்று வைத்துக் கொண்டிருந்தார்கள் பெரியோர்கள். அதனுக்கு பிரசங்கா தெரிவித்தேன், இந்த தோல் கன்றுக்கு அது கூட தான் கிருபை பண்றேன். இந்த தோல் கன்றுக்கு உயிர் உண்டா, பால் குடிக்கிறதா, அதுக்கு என்ன உண்டு? ஒன்றும் கிடையாது. அதே அந்த தோல் கன்றை போலே தான் நமக்கு பக்தி இல்லாமல் இருக்கிறோம். நமக்கு உள்ளே எதுவுமே கிடையாது, தோல் கன்றுக்கு உள்ளே வைக்கல் தான் இருக்கு. அதுபோல நமக்குள்ளே எம்பெருமான இடத்துல பக்தி கேவலம் பாடதாரணம் பண்ணுகிறோம். கேக்குறதா?
கேக்குறது சுவாமி.
கேவலம் பாடதாரணம் பண்ணுகிறோம். திருப்பா அனுசந்தானம் நினைச்சேன், மனசு ஏதோ விஷயம் ஆபீஸ் விஷயங்கள் எல்லாம் நினைச்சுருக்கு. நாம் எல்லாரும் நம்முடைய அனுபவத்திலே நாம் கண்டிருக்கிறோம். கேவலம் பாடதாரணத்தாலே என்ன ஏற்படுகிறது? பகவத் கிருபை ஏற்படும். இந்த கோதைக்கு பண்ணின கிருப்பை நமக்கு பண்ணுவன். அனுமான் சீதையனுடைய வார்த்தையை சொன்னான், சீதையனுடைய பிரேமம் உண்டா, ராமனுக்கு ராமனிடத்திலே சீதைக்கு உண்டான பிரேமம், அனுமானுக்கு ராமனிடத்திலே உண்டா அந்த பிரேமம் உண்டா? கிடையவே கிடையாது. ஆனாலும் சீதையனுடைய வார்த்தையை சொன்னான், இதைத்தான் சொன்னான். அத்திக ஆனா வராரோகா ஹனுமன் கதே அஸ்வமே மதுரா மதுராலாபா ஹிமாக மமபானி. நீ கேட்கிறான், என் பெண்ணானவள் அழகா பேசுவளே, கிளிமொழியாளாயிற்று, அவள் என்ன சொன்னாள், இனிமையாக பேசுவளே, என்ன சொன்னாள்னு கேட்டான். அவள் சொன்ன வார்த்தையை சொன்னான் அத்தனைதான். அவனுக்கு உள்ளத்துல சீதையனுடைய பிரேமை உண்டா அல்லது வேறு எந்த விதமான எண்ணம் அவனுக்கு உண்டோ? அவள் சொன்ன வார்த்தையை கேவலம் இந்த வார்த்தையை உச்சரித்தான் அவ்வளவுதான். அந்த காலத்தில் அவனுக்கு என்ன கிடைத்தது? சர்வஸ்வபூதஸ்து, சீதைக்கு கிடைக்க ஆலிங்கனம். சீதை பேசியிருந்தால் சீதைக்கு அந்த ஆலிங்கனம் கிடைக்கிறது. ஆலிங்கனத்தை சீதைக்கு முன்னாலேயே பெற்றான். அதே போலத்தான் நாமும் எம்பெருமானுடைய சன்னதியிலே போய் திருப்பாவையை சொல்ல கேவலம் பாண்டதாரணத்தாலே நமக்கு அது ஏற்படும். ஆண்டாளுக்கு பண்ணின இருளை இன்னருளை, கூபிகளுக்கு பண்ண இன்னருளை நமக்கு எம்பெருமான் கொடுப்பன் என்று இங்கு பரிசுரைப்பார் இரண்டு மல்வரை தோல் செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் வெற்றி இன்புருவர்னு விடிக்கிறாள் ஆண்டாள். அதனாலதான் அதைத்தான் சொல்றார் விடத்துல, எனக்கேன பிரகாரேனா, ஏதாவது ஒரு பிரகாரத்துல ஒரே ஒரு நியமம் மாத்திரம் உண்டு. என்ன நியமம்? பூர்வகண்டத்தையும் சொல்லணும், உத்தரகண்டத்தையும் சொல்லணும். பூர்வகண்டத்தை சொல்லி உத்தரகண்டத்தை சொல்லாமல் இருக்கக்கூடாது, உத்தரகண்டத்தை சொல்லி பூர்வகண்டத்தை சொல்லாமல் இருக்கக்கூடாது. கண்டம் கண்டம் என்றால் ஒரு பகுதி, முன்பகுதி முற்கூறு பிற்கூறு என்று தெரிவிப்பார்கள். சிவநாராயண சரணம் சரணம் பிரபத்யே, இது முற்பகுதி அல்லது முற்கூறு முன்கண்டம். ஷட்பதோயம் திகண்ட, ஆறு பதங்களோட கூடினது, இரண்டு கண்டங்களோட கூடினது என்று பராசரப்பட்ட அட்ட ஸ்லோகிகளை காட்டியிருக்கிறார். நாம் கீழே அனுபவித்திருக்கிறோம். இந்த இரண்டு பகுதிகளாக இருப்பதில் முதல் பகுதி சிவநாராயண சரணம் சரணம் பிரபத்யேன்னு மாத்திரம் சொன்னாக்க அதில் ஒரு தோஷம் உண்டு. எம்பெருமானை பற்றுகிறேன்னா எதற்கா? எத்தனையோ மற்ற புருஷார்த்தங்களை பெறுவதற்காகவும் எம்பெருமானை பற்றலாம். ஐஸ்வர்யம் வேணும், கைவல்யம் வேணும் என்றெல்லாம் அவனை பற்றலாம். எதற்காக பற்றுகிறானோ தெரியவில்லை என்று எம்பெருமான் தழும்புகிறான். எதை பெற்றுக்கொண்டு நம்ம விட்டு போய்விடுவனோ என்று எம்பெருமான் நினைக்கிறான். அல்ல அல்ல, நான் வேறு எதையும் அபேட்சித்து உன்னிடத்திலே வரவில்லை. எனக்கு ஐஸ்வர்யம் வேண்டாம், கைவல்யம் வேண்டாம், நீயே வேண்டும் என்பதை தெரிவிப்பதுதான் உத்தர வாக்கியம், உத்தர கண்டம் பிற்பகுதி. ஸ்ரீமதே நாராயண், நீயும் பிராட்டியுமான சேர்த்தியிலே உங்கள் இருவருடைய ஆனந்தத்துக்காகவே சர்வதே சர்வகால சர்வாவஸ்தைகளிலேயும் சர்வவிதமான கைங்கரியங்களும் செய்ய பெறுவேனாக வேணும்னு சொன்னால்தான் பெருமானுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். அதனால உத்தரகண்டத்தையும் சேர்த்து அனுசந்தானம் பண்ணணும். உத்தரகண்டத்தை மட்டும் அனுசந்தானம் பண்ணினால் என்னன்னு கேட்டா அதுக்கு ஒரு தோஷம் தெரிவித்தார். எந்த உபாயத்தினாலே நம்ம பற்றுகிறான்? கர்மத்தினாலேயா ஞானத்தினாலேயா கர்மஜான பக்தி யோகங்களாலே நம்ம பற்றுகிறானான்னு சந்தேகம் ஏற்படும். எந்த உபாயத்தையும் நான் அனுஷ்டித்தவன் அல்லேன், கிடையவே கிடையாது. நோத்த நோன்பிலேன், நுண்ணறிவிலேன், கர்மஜான பக்தி யோகங்களே நடத்த கிடையாது. நதர்மனிஷ்டோஸ்மி நசாத்ம வேதி என்ன தெரிவிக்கணும், நீயே தான் உபாயம். அது பூர்வகண்டத்தாலே நீயே உபாயம், உத்தரகண்டத்தாலே நீயே பரம பிராப்தியம். உன்னை தவிர வேறு எதுவும் எனக்கு பிராப்தியம் கிடையாது. பிராப்திய பிராபங்கள் இரண்டும் நீ தான் என்பதை தெரிவிக்க வேண்டியது அவசியமாகினாலே ஒரே ஒரு நியமம் தான் உண்டு. என்ன நியமம்? இரண்டையும் சேர்த்து அனுசந்தானம் பண்ண வேண்டும். மற்றபடி அர்த்தம் தெரிஞ்சின்றோ தெரியாமலோ எப்படி வேணாலும் அனுசந்தானம் பண்ணலாம். எனக்கே என பிரகாரேனான்னு கீழே காட்டினார்.
ஏதேனும் ஒருபடியாலே துவயானுசந்தானம் பண்ண பெறுவீரானால்
பண்ணுவீரேயானால்
சகாயாந்திர நிரபேட்சமான என்னுடைய கிருப்பையாலே
என்னுடைய மதியே கேவலம் மதியைவ கிருப்பையா தயான்னு தெரிவித்திருக்கிறார். கேவலம் அப்படினால வேறு எதையுமே சகாயத்தை எதிர்பார்த்ததில்ல. தய எங்கேயாவது சகாயத்தை எதிர்பார்க்கிறதா? கிடையாது. அந்த இடத்துல சேர்மா தெரிவித்தார், எம்பெருமான் கூட வேண்டாம், பெருமானை கூட எதிர்பார்க்காத எம்பெருமானுடைய கிருப்பை. அப்படிப்பட்ட கிருப்பை இருகரையும் அழிக்க பெருகும் கிருபா பிரவாகம் என்று தெரிவித்திருக்கிறார். ரெண்டு கரையும் அழித்து கொண்டு காவேரி பெருகிறது. கரை பொருள் ஒழுகும் காவேரி ஆரே என்கிறார் பிள்ளை பெருமாள். கரையோட சண்டை போட்டு கரையை முட்டி கீழே தள்ளிவிட்டு பெருகிறது காவேரி ஆறு. அதுபோல பெருகக்கூடியது எம்பெருமானுடைய கிருப்பை என்று காட்டியிருக்கிறார். அந்த கிருப்பையினாலே நீர் பெறுவீர், எல்லாவற்றையும் பெறுவீர் என்கிறார்.
என் திருவடிகளில் உண்டான பரபக்தியாதிகளுக்கு விரோதியாமவை எல்லாம்
என்னுடைய திருவடித்தாமரில் ஏற்படக்கூடிய பரபக்தி பரஜான பரபக்தி விக்ன பிரதிஹதா என்று தெரிவிக்கிறார். என்னுடைய திருவடித்தாமரில் ஏற்படக்கூடிய பரபக்தி பரஜான பரமபக்திகள் அதெல்லாம் நமக்கு விடையின்றார்.
விரோதியாம் அவை எல்லாம் கேட்டுக்கொள்ளுடன் விசேஷமாக நசித்து
எல்லா இதை தடை செய்யக்கூடிய எல்லா விதமான பாபங்கள் அவையெல்லாம் நசித்து போம். என்னுடைய திருவடித்தாமரில் உமக்கு பரபக்தி பரஜான பரமபக்திகள் ஏற்படும்.
என் திருவடிகளிலேயே பரபக்தியாதிகள் உண்டாக பெற்று
என்னுடைய திருவடியிலேயே பரபக்தி பரஜான பரமபக்திகள் உனக்கு உண்டாகும். பாபம் போச்சுன்னாக்க விரோதி போச்சுன்னாக்க ஏற்பட்டு தனி தீரும். இதெல்லாம் என்னுடைய தயினாலேயே ஏற்படக்கூடியது.
என்னுடைய சுரூபாதிகளின் பரப்பை உள்ளபடி சாட்சாத்கரிக்க பெற்று
அடுத்தபடியா அதனுடைய பலத்தை சொல்றேன். என்னுடைய சொரூப குண சுதி பீடோபகரண விஸ்தாரகான்னு சொல்லியிருக்கார். அந்த எல்லாவற்றையும் இந்த நித்திய விபூதியையும் பார்ப்பீர், என்னுடைய சொரூபத்தை பார்ப்பீர், குணத்தை பார்ப்பீர், எல்லாவற்றையும் பார்க்கும்படியாக எல்லையற்ற பரப்பை உடையதாக இருக்கக்கூடியவைகள் என்னுடைய ஆத்மஸ்வரூபம் என்ன, ஜீவமங்கல விக்ரம் என்ன, குணம் என்ன, விபூதி என்ன, அதாவது பரவசம் என்ன, லீலா விபூதி என்ன, இவைகளை எல்லாவற்றையும் நீர் நன்றாக சாட்சாத்கரிக்கப்பட்டவராக ஆவீர். எல்லாவற்றையும் கட்டூடாக காணும்படியாக ஆவீர்.
நியாமியாதிகளையே சுபாவமாக உடைய ஆத்மஸ்வரூப சாட்சாத்காரம் பெற்று
உடனே உமக்கு ஆத்மஸ்வரூபத்தை உங்களுடைய ஆத்மஸ்வரூபத்தை நீர் நன்றாக காண்பீர். அந்த ஆத்மஸ்வரூபம் எப்படி? மன்னியாமியதா, என்னாலே நியமிக்கப்படுவதாய், என்னாலே தரிக்கப்படுவதாய், என்னாலே வியாபிக்கப்படுவதாய் இருக்கக்கூடியது ஆத்மா, உங்களுடைய ஆத்மா. ஆத்மாவுக்குள்ள எம்பெருமானிலிருந்து அதை தரிக்கிறான். நம்ம என்ன புரிஞ்சுக்கொள்ளணும், ஆத்மா எம்பெருமானுக்கு சரீரம். அதனாலதான் எம்பெருமானுக்கு நாம் அடிமைப்பட்டவர்கள். நமக்கு எப்படி இந்த ஜீவாத்மா உடலில் இருக்கும் அந்த ஜீவாத்மாவுக்கு சரீரமானது எப்படி அடிமைப்பட்டதோ அதே போலத்தான் ஜீவாத்மாவாகிற சரீரத்தை தனக்கு இருப்பிடமாக கொண்டிருக்கிறான் எம்பெருமான். அதனால அவனுக்கு தானே அடிமைப்பட்டதா இருக்கணும். அதனாலதான் சேகத்தம் சொல்றான். சேகத்தம் இப்படிப்பட்ட சேகத்தம்னா சரீரத்தை போல பிரகாரத்தையா, பிரகாரம்னு சரீரம், பிரகாரத்தையா சேஷபூதன் இவன். ஆகையினாலே அந்த எம்பெருமானுடைய நியாமியத்தை அவனாலே நியமிக்கப்படுகிறான். உள்ளே எம்பெருமான் உரைகிறான் ஜீவாத்மாவுக்குள்ளே, அதை தரிக்கிறான், அதை வியாபித்திருக்கிறான். ஆத்மாவுக்கே லட்சணம் என்ன? தன்னுடைய அந்த தர்மபூத ஞானத்தாலே உடல் முழுவதையும் வியாபித்திருக்கிறான். ஜீவாத்மா ஹிருதயத்தில் இருந்தாலும் கூட தர்மபூத ஞானம்னு இருக்கு. ஒரு இடத்துல வழக்கு இருந்தாலும் அதனுடைய அந்த பிரகாசம் எல்லா இடத்தையும் வியாபிக்கிறா போலே ஜீவாத்மாவானவன் அவனுடைய தர்மபூத ஞானத்தாலே எல்லா பாகங்களையும் உடல் எல்லாத்தையும் வியாபித்திருக்கிறான், அதை நியமிக்கிறான், தரிக்கிறான். அதே போலத்தான் ஜீவாத்மாவுக்குள்ளே இருக்கக்கூடிய எம்பெருமான் அதை தரிக்கிறான், வியாபித்திருக்கிறான், இருக்கமேலே நியமிக்கிறான். அதை நீர் நன்றாக அறிந்து கொண்டு அந்த ஜீவாத்மாவை நீர் காண்பீர் என்கிறார்.
ஆத்மஸ்வரூப சாட்சா்காரம் பெற்று அதேகானுபவராய்
என்னையே அனுபவிக்குபவராக நீர் ஆவீர்.
தாசியைக்க பிரியராய்
என்னுடைய தாசியம் என்னுடைய அடிமையிலே உமக்கு மிகுந்த பிரீத்தி உடையவராக இருப்பேர்.
பகவத் அனுபவத்தையே எல்லா அன்புக்கும் இலக்காக்கி
பகவத் அனுபவத்தையே
எல்லா அன்புக்கும் இலக்காக்கி
ஆமா எல்லா விஷயத்திலும் எல்லா அன்புக்கும் பகவத் விஷயத்தையே நீர் க்ஷேமாக கொள்வீர், என்னிடத்திலேயே அன்பு செலுத்துவீர்னு அர்த்தம்.
ததாவித பகவத் அனுபவத்தில் உண்டான அனவதிக பிரீத்தியாலே
அப்படிப்பட்ட பகவத் அனுபவத்திலே எல்லையற்ற பிரீத்தியை உடையவராக ஆவீர். அதனால என்ன ஏற்படும்?
நீதிக்கப்பட்ட அசேஷாவஸ்தோதித சகலவித கைங்கரியமே தேக யாத்திரியாம்படி ஆக கடவீர்.
ஆமா எல்லாம் தேக யாத்திரை எப்படி நடக்கும் நமக்கு? தேக யாத்திரைன்னு இந்த லோகத்துல வாழும் காலத்துல இருப்பதான் தேக யாத்திரைன்ற தேக யாத்திரை என்ன? பகவத் அனுபவமே யாத்திரையாக இருப்பீர் நேர், என்னிடத்திலே பரம பிரேமத்தோட நீர் இருப்பீர் என்று எம்பெருமான் தெரிவிப்பதுதான் ஏவாம்பூதோசி என்பதற்கு அர்த்தம் என்கிறார்.
என்று பெரிய பெருமாள் அருளி செய்தவாறு
இப்படி எம்பெருமான் சொல்றார். பெரிய பெருமாள் பெரிய பெருமாளுடைய பிரதிநிதி தான் நம்பெருமாள். நம்பெருமாள் தானே எழுந்துள்ளிருக்கா, பெரிய பெருமாள் படுத்திருக்காரு. பெருமாள் வந்து அங்கிருந்து புறப்பட்டு பங்குனி உத்தர நன்னாளிலே ஸ்ரீரங்கநாச்சியாருடைய அவதார திருநட்சத்திரத்தை கொண்டாடுவதற்காக வந்திருக்கிறார். அப்படி இருக்கிறவ இங்க நம்பெருமாள் தானே இருக்கார். நம்பெருமாள் வேறல்ல, பெரிய பெருமாள் வேறல்ல. அவர் நடையாடாத சேனித்திருக்கும் பெருமாள், அவர் நடையாடும் பெருமாள். அவர் சம்பாதித்து கொடுக்க அவர் படுத்துண்டு அனுபவிக்கிறார். அவ்வளவுதான்.
பெரிய பெருமாள் அருளி செய்தவாறே இவை எல்லாவற்றுக்கும் ஹேத்து ஏதோ என்று பார்த்தவாறே
இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? பெரிய பெருமாள் இப்படி சொன்ன உடனே இதுக்கெல்லாம் காரணம் என்ன என்று பார்த்தார்.
பிரயாண சந்தானம்
என்று தெரிந்து கொண்டார் இப்பெருமானார். இதெல்லாம் காரணம் என்ன? இப்படி இம்பெருமான் நம்மிடத்துல இரக்கத்தை காட்டுவது, தயையை காட்டுவது, பிரேமையை பொழிவது எதனாலே என்று பார்த்தார். பிரயாண சந்தானம் தான் என்று கண்டு கொண்டார்.
இது இருந்தபடியன் என்ன?
இது எப்படி இருக்கிறது?
அதுக்கு குறைவுண்டோ என்ன? துவயவச்சன மாத்திரத்தாலே இப்பேர் உண்டாக கூடுமோ என்ன?
துவயவச்சனத்தாலே இது ஏற்படுமா? அல்பமான இருக்கு. துவயவச்சனம் என்ன? அதான் நீயே உபாயமாக ஆக வேணும். உன்னை நான் அடைந்து உன்னுடைய திருவடி தாமரர்களே நீயும் பிராட்டியமான சேர்ச்சியிலே கைங்கரியம் செய்ய வேணும், உங்களிருடைய ஆனந்தத்துக்காகவேன்னு நினைக்கக்கூடிய நினைவு இருக்க, கைவிட்டு கூட சொல்ல வேண்டாம், நினைக்கக்கூடிய நினைவு இருக்கிறதே, அது இப்படிப்பட்ட உயர்ந்த புருஷார்த்தத்தை கொடுக்குமா அப்படின்னு சந்தேகம் நமக்கு தான் ஏற்படுறது. சரணாகதி நம்ம பண்றோம், பண்ணினோம்னா இது என்ன அல்பமா இருக்கே? இப்ப அல்பமா இருக்கிற காலத்துல இது நமக்கு ஏற்ற உயர்ந்த புருஷார்த்தத்தை பெற்றுக் கொடுக்குமா? அதை பார்த்தோம்னா உயர்ந்தது பரபதத்திலே வாழ்க்கை பெருமானுடைய கைங்கரியம் இருக்காது. பெறாப்பேர் அடைய முடியாத பெரிய லாபம் பராபத்தை பெற்றுக் கொடுக்குமா அப்படின்னு நமக்கு ரொம்ப சந்தேகம் ஏற்படுறது. இன்வெஸ்ட்மெண்ட் இருக்க ரொம்ப மீதராக இருக்கு, சொல்லவே முடியாது. என்ன போடுறோம்? பத்தனுக்கான ஒரு பைசா போடுறான். ஒரு பைசாவுக்கே கோடி கணக்கில் அவனுக்கு லாபம் கிடைக்குமே, ஆனால் ஒரு பைசா போட்டது இவ்வளவு தூரம் நமக்கு கிடைச்சது என்ன ஆச்சரியம் என்று அவன் ஆச்சரியப்பட மாட்டானோ? அதே போலத்தான் உயர்ந்த புருஷார்த்தம். ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய சொர்க்கம், இந்திரனுடைய சொர்க்கம், சொர்க்கலோகம், அங்கே போய் ஊர்வசி கட்டாட்சம், ஊர்வாச்சாரியம் எல்லாம் வேடிக்கையாக சொல்கிறேன். ஊர்வசி கட்டாட்சம், ஊர்வசி கண்ணால் அப்படி பார்த்தா போகிறோம், அதுவே பெறாப்பேருன்னு நினைத்தேன். அதுக்காக எவ்வளவு பெரிய யாகங்கள், பூஷ்பாண்ட கணஹோமங்கள்னு பெரிய பெரிய யாகங்கள் எல்லாம் பண்ண சொல்லிருக்கேன். சொர்க்கத்துக்கு போகணுன்னா இவ்வளவு பெரிய யாகங்கள்லாம் பண்ணணும். ஒரு க்ஷணம் அவள் பார்க்கிறான், அவ்வளோதான். அப்புறம் தலை கீழே பிடிச்சி துவம்சா அப்படின்னு கீழே தள்ளி விடுறான். இதை அடையிறதுக்கு அவ்வளவு பெரிய காரியம் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இந்த காட்டிலும் எவ்வளவு பெரியது இது. அங்கே போனால் திரும்பி வரேன், அங்கே போனால் திரும்பி வராமல் இலையற்ற ஆனந்தம், எப்பொழுதும் ஆனந்தம். தடறதெல்லாம் கிடையவே கிடையாது. பரவத்தில் போனால் கழுத்து பிடிச்சி தள்ளுறவா உண்டை கிடையவே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அதை அடைவதற்கு நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா ரொம்ப அல்பமாக இருக்கு. அதுதான் இது கிடைக்குமா? இது நாம் சொன்னோம்னா இது கிடைக்குமா? கேவலம் சுயானுசந்தானத்தாலே, சுயத்தை நினைப்பதனாலே இது கிடைக்குமா? அவனையே உபாயம் என்று நினைக்கக்கூடிய நினைவினாலே இது ஏற்படுமா அப்படின்னு சந்தேகம் ஏற்படும். உபாய பல்குத்வம், ஏன் இந்த சரணாகதியில எல்லாருக்கும் ஒரு பிரேகமான பிரதிபத்தி நம்பிக்கை ஃபெய்த் ஏற்படலை, ஸ்ட்ராங் ஃபெய்த் ஏற்படலைன்னு இதுதான் காரணம். உபதியே எத்தனை காலம் சொல்லியிருந்தார், சில மகத்தியாபத்தி சம்பிராப்தே ஸ்மர்த்தவ்யோ பகவான் ஹரி, உடனே உனக்கு பெரிய ஆபத்து வந்தால் பகவானிடத்துல சரணம் போகுவாய், அவனை நினைப்பாயின்னு சொல்லி வைத்திருந்த. உடனே பண்ண வேண்டியது தானே, எப்பொழுது பெரிய ஆபத்து வந்ததோ, எப்பொழுது துஷாசனம் தலையை பிடிச்சி இழுத்துன்னு வரானோ, அப்பொழுதே சங்க சக்கரகதாபானே துவாரகா நிலையாச்சுதா அப்படின்னு சரணாகதி பண்ணியிருக்கலான்னு பண்ணலை. விஸ்வாசம் ஏற்படுறது ரொம்ப கஷ்டங்கிறாங்க. கடைசியா இனிமேல் நம்மாலே ரட்சித்துக் கொள்ள முடியாது என்கிற நிலை ஏற்பட்ட பிற்பாடுதான் அவளும் சரணம் புகுந்தாள்னு பார்க்கிறோம். அதே போலத்தான் ஸ்ரீ கஜேந்திராழ்வான், அவர் என்ன துதிக்கை முழுகும்படியான ஆபத்து வந்த பிற்பாடுதான் கூப்பிட்டான். அந்த காலத்துல நாராயணாவோ மணிவண்ணா நாகனையா ஆதி மூலமேன்னு கூப்பிட்டான்னு பார்க்கிறோம். அதுல மகாவிஸ்வாசம் ஏற்படுறது ரொம்ப கஷ்டம். அதை சொல்லிடுறாரு விடத்துல,
வயவச்சன மாத்திரத்தாலே இப்பேரு உண்டாக கூடுமோ என்ன,
வயவச்சனமா உச்சாரண மாத்திரத்தாலே இது கிடைக்குமா அப்படின்னு சந்தேகம் ஏற்படுறது.
அது இருந்தபடி கண்டோமுக்கு ஏவம் பூத்தோசி என்று சொல்ல வேண்டும் படியாயோ இதன் பிரபாவம் இருப்பது.
ஏவம் பொறிப்பட்டவரா இருக்கிறேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதனுடைய பிரபாவம் சாதாரணமான பிரபாவம் அல்ல. இந்த பிரபாவம் துவயத்தனுடைய பிரபாவத்தை மேலே தெரிவிக்கிறார்.
எல்லாம் குறைவர வந்தோ உமக்கு இருக்கிறது.
என்னால குறைவு உச்சாரணத்தினால இல்லை, என்னாலதான் உமக்கு குறைவு போகிறதே ஒழிய உச்சாரணத்தை உச்சாரணத்தினால ஏற்பட்டதுன்னு சொன்னாக்கா அப்ப இந்த சந்தேகம் எல்லாம் வரும். பயத்தினால பெறுகிறோம்னாக்க இப்படி சந்தேகம் வரும். அவனால் அல்லவா இந்த பேரு சித்திக்கிறது.
ஒரு தேச விசேஷத்தில் உள்ளாரோபாதி சரீரத்தோடே அடிமை செய்யும் பணியாயிருக்கிறது என்றோ உமக்கு
சொல்றார். இடத்துல எம்பெருமானாரை பார்த்து நம்பெருமாள் சொல்கிறார், ஒரு தேச விசேஷம், தேச விசேஷம்னா பரமபதம், பரமபதத்திலே இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் எப்படி கைங்கரியம் பண்றாலோ அதே போல இந்த லோகத்துல இந்த தோஷத்தோட கூட நீர் கைங்கரியம் அல்லவா செய்து கொண்டிருக்கிறேர், அப்படிப்பட்ட கிருபை அல்லவா நான் சேவம் பூத்தோசி என்பதற்கு அர்த்தம் சொல்றார். மறுபடியும்
எல்லாம் குறைவரவன்றோ உமக்கு இருக்கிறது. ஒரு தேச விசேஷத்தில் உள்ளாரோ பாதி,
ஒரு தேச விசேஷம், தேச விசேஷம்ன்றது பரமபதம், ஒரு எக்ஸ்ட்ராடினரி பிளேஸ்னு அர்த்தம். அப்படிப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய நித்திய சூரிகள், அவள் ஒரு காலத்திலேயும் சம்சார சம்பந்தம் கிடையாது, கர்ம சம்பந்தம் கிடையாது, அஸ்பிருஷ்ட சம்சார கந்தர், சம்சாரத்தினுடைய வாசனையே அவளுக்கு தெரியாது. அப்படி இருக்கக்கூடிய அனந்த குருட விஸ்வசேனாதிகள்னு தெரிவித்திருக்கிறார். நிறைய பேர் இருக்கா, மூணு பேருடைய பேரைத்தான் சொல்றேன், நிறைய பேர் இருக்கா. அப்படிப்பட்ட ஜீவாத்மாக்கள் நித்திய சூரிகள், நித்தியமா பகவத் அனுபவம் பண்றா, அங்க அனுபவம் பண்ணக்கூடியவருடைய அனுபவத்தை போலே உமக்கு இங்க அனுபவம்.
சரீரத்தோடே அடிமை செய்யும் படியா இருக்கிறது என்றோ உமக்கு,
இச்சரீரத்தோடே கூட, அது அழகான வார்த்தை, அதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும். பரமபதத்திலே கிடைக்க இருக்கக்கூடிய நித்திய சூரியனுடைய சரீரம் இருக்க, இந்த சரீரம் இருக்க, இந்த சரீரம் உயர்ந்த சரீரம், அது விரோதம் பண்ணுவதே கிடையாது, எந்த தோஷமும் கிடையாது, குற்றமற்றது, பகவத் கைங்கரியத்துக்கு மிகவும் அனுகூலமாக இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட சரீரத்தோட அவ கைங்கரியம் பண்றான். நம்ம பார்த்தா அதுக்கு சரீரம்ன்ற சப்தத்தை விட்டே சொல்லக்கூடாது, விக்கிரகம் அப்படின்னு சொல்லணும், தீவமங்கல விக்கிரகம்னு சொல்லணும், அப்ராகிருதமான வடிவு அது. இது பாஞ்சபூதிகம், இது விரோதம் பண்ணக்கூடியது. பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம்னு சொல்லக்கூடிய பஞ்சபூதங்களாலே ஆனது. அப்படிப்பட்டது என்ன பண்றது, ஆத்மஸ்வரூபத்தை மறைக்கிறது, பகவத் ஸ்வரூபத்தை மறைக்கிறது, அபச்சாரங்கள் எல்லாம் படும்படியாக செய்கிறது, எத்தனை விரோதம் பண்ணணுமோ அத்தனை விரோதத்தையும் பண்ணுகிறது இந்த பிராகிருதமான சரீரம். பரமத்தில் இருக்கக்கூடிய அந்த தேகம் இருக்கிறது, அது உயர்ந்தது. சரீரம்னா என்ன அர்த்தம், எது குறைந்து கொண்டே ஒரு சக்தி குறைந்து கொண்டு வரக்கூடியது சரீரம், சக்தி அதிகமாக போவதற்கு தேகம்னு பேர். வெளியே ஒரு தடவை தெரிவித்திருக்கிறேன், ஆச்சார இடத்துல ஒரு ஆச்சார இடத்துல சிஷ்யர் வந்து கேட்டான், சாமியினுடைய திருமேனி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னார், முன்னாலே தேகமா இருந்தது, இப்பொழுது சரீரமா இருக்குன்னார். சிஷ்யனுக்கு புரியல. அவர் சொன்னார், முன்னாலே தேகம்னா என்ன அர்த்தம் தெரியுமா, மிக உபச்சயன்னு மேல மேல வளர்ந்து போறது, சக்தி அதிகமாகி கொண்டு போகுமே ஆனால் அதற்கு தேகம் என்று பெயர். ரெண்டுக்கும் நம்ம இங்கிலீஷ்ல பாடின்னு தான் சொல்றோம். ஆனா முன்னால இருக்கக்கூடிய பாடி இருக்க ஸ்ட்ராங்காண்டே வருது, அதுக்கு தேகம்னு சொல்லணும். வீக்காயின்றே வருது, சீரியத்தே இது சரீரம், சக்தி குறைஞ்சுட்டே வருது, கண்ணு காண மாட்டேங்கிறது, காது கேட்க மாட்டேங்கிறது, வாயில ருச்சி போயிடுறது, நம்மள நடக்க முடியல, இதெல்லாம் ஏற்படுறதே இந்த சக்தியினுடைய குறைவை காட்டுவது தான் சரீரம் என்கிற சப்தம். அங்க இருக்கக்கூடிய சரீரம்னு சொல்லலாமா? நியாயமா பார்த்தா நாளும் கூட தேகம் பாடிங்கிற அர்த்தத்துல உபயோகப்படுத்தப்படுகிறதுனால சரீரம். அங்குள்ளாருக்கு இருக்கக்கூடிய சரீரம் இருக்க பகவத் கைங்கரியத்துக்கு அனுகூலமானது, அதற்கு சோர்வே கிடையாது, தூக்கம் கிடையாது, பசி கிடையாது, தாகம் கிடையாது, எந்த விதமான கட்டமும் கிடையாது. அப்ப கைங்கரியம் தானே சுதாபஷ்யந்தி சூரையாக அப்படின்னு நாம் அனுசந்தானம் பண்ணுகிறோம். அங்க இருக்கக்கூடியவாள் அனுபவிக்கிற மாதிரி இந்த லோகத்துல உண்மை இந்த சரீரத்துடன் கூட எது விரோதமா இருக்கோ அப்படிப்பட்ட சரீரத்துடன் கூட அவர்கள் பண்ணக்கூடிய கைங்கரியத்தை நீர் பண்ணும்படியாக அல்லவா நான் வைத்திருக்கிறேன் என்று எம்பெருமானாரை பார்த்து தெரிவிக்கிறான். ஏவம் பூதோசி என்பது கருத்து.
தாபத்ரயாதிகளுக்கு அடியான இச்சரீர சம்பந்தம் கிடந்தது.
இந்த சரீரம் எப்படி இருக்கு? தாபத்ரயங்களுக்கு அடின காரணமாக இருக்கக்கூடியது, ஆத்தியாத்மிகம், ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம் என்று சொல்லக்கூடிய தாபத்ரயங்கள், அந்த மூன்று தாபங்கள் கஷ்டங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த சரீரம், அந்த சரீரமும் இருக்கிறது. அந்த சரீரத்தோட கூட நீர் கைங்கரியம் பண்ணுகிறேன்.
இதுக்கு அவசான காலம் அறிகிறேன்.
ஆமா, பெருமானார் அப்புறம் சொல்றார், அப்படிலாம் இருக்கட்டும், இந்த சரீரத்தை நீ கொடுத்துருக்காய், ஆனாலும் கூட தாபத்ரயத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடியது இந்த சரீரம் தானே, இதற்கு அவசான காலம், முடிவு காலம், அவசானம்னா முடிவு, சரீரம் எப்போ முடிய போறது, எனக்கு எப்போ இது மரணம் சம்பவிக்க போகிறது, சரீரத்தில் இருந்து இந்த ஜீவாத்மாவை ஒட்டு விடுவித்து என்னை பரமபதத்துக்கு அழைத்து கொண்டு போகப் போகிறாய், அவசான காலம் எனக்கு தெரியவில்லையே என்று தெரிவிக்கிறார் எம்பெருமானார். அதற்கு எம்பெருமான் பதில் சொல்கிறான் என்று காண்கிறோம்.
இருக்கும் நாளைக்கு காலட்சேபம் பண்ணும் இறகு அறிகிறேன்.
ஆமா, அதுக்கு மேல சொல்ற, நீ வச்சிருக்கிற போது இருக்கத்தான் செய்யணும், பெருமானை நிர்பந்திக்க கூடாது, அதுவே தவறுன்னு சிவஜன் மோட்டில் காட்டிருக்கார். பெருமான் அவன் நம்ம வச்சிருக்கான், ஏதோ ஒரு காரணத்துக்காக இங்க வச்சிருக்கான், வச்சிருக்கிற பொழுது அவனை நாம் நிர்பந்தித்தே என்னை அழைத்து கொண்டு போ அப்படின்னு நிர்பந்தப்படுத்துவது இருக்கிறது, அது தவறு. ஒரு காலத்துல அவனுடைய இஷ்டத்துக்கு விரோதமாக நடந்து கொள்வதாக அத்தனையை பார்த்து சொல்றான், பர்த்தா சொல்றான், என் வீட்டில் இரு, நான் போயிட்டு வரேன், நான் ஒரு தூரத்துக்கு இடத்துக்கு போகணும், போயிட்டு வரேன்னு சொல்றான். இப்போ அவனுடைய நியமனத்தை ஏற்றுக்கொள்ள வேணுமே ஒழிய நானும் வருவேன், நான் இங்கே இருக்க முடியாதுன்னு சொன்னாலே ஆனால் அவனுடைய பாதிபிரத்தத்திற்கு குறைவு ஏற்படுகிறது. அதே போலத்தான் எம்பெருமான் அவனுடைய திருவுள்ளத்தால் ஏதோ காரணத்திற்காக வைத்திருக்கிறான், வைத்திருக்கக்கூடிய எம்பெருமானை பார்த்து நாம் நிர்பந்தப்படுத்துவோம், அவனுக்கு தெரியாதா, எப்பொழுது அழைத்து கொண்டு போக வேணும் என்று அவனுக்கு தெரியாதா, அப்படி இருக்கும் பொழுது கேட்பதே தவறு, அதுவே தவறு என்று காட்டியிருக்கிறார் சிவசரபுவனத்தில். ஆகையினாலே கேட்கிறா, எப்ப முடியுதுன்னு தெரியலையே, தவிர நீ எத்தனை காலம் வச்சிருக்கோ அத்தனை காலம் இருந்துதானே தீர வேணும். இருக்கும் பொழுது எப்படி பொழுதை கழிப்பது, விறகு உப்பாயம்னு அர்த்தம், விறகுன்னா ஃபயர் வுட்னு அர்த்தம் பண்ணக்கூடாது, விறகுன்றது இருக்க இந்த இடத்துல ரா இருக்க இடையினரா, விறகு என்றால் உப்பாயம், எப்படி பொழுதை கழிப்பது, நாளை கழிப்பது, இங்கிருக்கும் நாள் தெரியவில்லையே என்கிறார் எம்பெருமானார் இவ்விடத்துல. அதற்கு பதிலாக பதிலிருந்து எம்பெருமானார் கேட்டதாக ஊகித்து சொல்கிறார் இவ்விடத்துல.
வஸ்தவ்ய பூமி ஏதென்று அறிகிறேன்.
வஸ்தவ்ய பூமி, வசிக்க வேண்டிய இடம், வஸ்தவ்ய பூமி, வஸ்தவ்யம்னா வசிக்க வேண்டிய இடம் எங்க, அப்படி பொழுது கழிக்கிறது, எந்த இடத்துல இருக்கிறது, எந்த இடத்துல வாட்சி என்று கழிக்கிறார்.
இப்படி இருக்க எல்லாம் குறைவற்றேனாக அருளி செய்யும்படி
சந்தோஷப்படுத்துறதுக்காக சொல்லக்கூடிய சொல், கேட்ட உடனே என்ன ஏற்படுறது, சந்தோஷம் ஏற்படுறது. டாக்டர் வரார், ரொம்ப உடம்பு ரொம்ப கஷ்டமா இருக்கு, கஷ்டமா இருக்கு, ஒன்னும் குறைவில்லை, என்ன இருக்கே, எவ்ரிதிங் நார்மல் கண்டிஷன், ஒன்னும் கஷ்டமே கிடையாது, கஷ்டமா இருக்கே நேர் அப்படின்னு சொல்லுற. சொன்ன உடனே சில நல்லா ஜோக்க ஒன்றும் கிடையாது, எடுத்துருக்க முடியல, உட்கார முடியல, சாப்பிட முடியல, பார்க்க முடியல, எவ்வளவு கஷ்டமா இருக்கு, நீ இப்படி இருக்கும்போது இப்படி சொல்றேன்னு டாக்டரை கேட்கிற மாதிரி நாராயணன் ஆகிற வைத்தியரை பார்த்து கேட்கிற, இந்த ரோகத்தில் வச்சிருக்க, இந்த ரோகத்தில் எங்கே வாழறது, எப்படி பொழுது கழிக்கிறது, சரீரத்தோட நான் இருக்கேனே, விரோதியோட கூடியிருக்கேனே, இருக்கும் பொழுது ஏவம் பூத்தோசி அப்படின்னு எல்லாம் உமக்கு நன்னா இருக்கேன்னு சொல்லிடுறேன், என்ன நன்னா இருக்கு அப்படின்னு எம்பெருமானார் கேட்பதாக கொண்டு அதற்கு எம்பெருமான் பதில் அளிக்கிறான். பதில் அருளை செய்வதிலிருந்து இப்படி எம்பெருமானார் நினைத்திருக்க வேணும் என்று வியாக்கியான சக்கரவர்த்தி ஊகித்து சொல்றார். இந்த இடத்துக்கெல்லாம் வாக்கியம் இல்லையேன்னு சில பேர் நினைப்பார். இதயத்தில் இதெல்லாம் இல்லையே, பெருமானார் சொன்னதாக இல்லையென்னா மேலே வரக்கூடிய பதிலிலிருந்து இதை நாம் அறிந்து கொள்ளலாம். இது எம்பெருமானாருடைய அபிப்பிராயம். ஏதோ சந்தோஷமா இருக்கிறார் டாக்டர் என்ன சொல்றார், இதெல்லாம் நம்ம சொன்னோம்னாக்கா அதனாலேயே இவருக்கு வந்து சக்தி ஏற்படும், மனசில் ஒரு சந்தோஷம் ஏற்பட்டதே ஆனால் அந்த சந்தோஷத்தாலே உடல் நலம் மேலும் கூடும் என்பதை நினைத்து டாக்டர் சொல்றார். அதை போல அதுதான் உபச்சந்தனம்னு பேர். உபச்சந்தனம்னா ஏதோ சந்தோஷப்படுத்துறதுக்காக சொல்லக்கூடிய வார்த்தை அப்படின்னா தோன்றுகிறது என்கிறார். விடத்துல சந்தோஷம் ஏற்படுத்த முடியாத வார்த்தை சொல்லணும், டாக்டர்கள் தானே அப்படித்தான சொல்லணும். இல்லை ரொம்ப கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்கு, எல்லாரையும் யாருக்கு யாருக்கு சொல்லணுமோ சொல்லணும்னு சொன்னாக்கா அந்த க்ஷணத்தையே பிராணம் போடும். அதனால உபச்சந்தனமாகவே வார்த்தை தெரிவிப்பார்கள். அதே போல நீயும் பேசுகிறாயே என்று கேட்பதாக கொண்டு எம்பெருமான் பதில் சொல்கிறான்.
இதுவோ நீர் சொல்லிட்டு இவ்வளவே அன்றிக்கு இன்னும்
இவ்வளவு இதான நீர் சொல்றீர், எம்பெருமான் பதில் சொல்றேன், அதான் சொல்றீர் மாத்திரமில்லை இன்னும் உண்டு என்கிறான். மேலே
இன்னமும் இது செய்யும்படி கேளீர் என்று பெரிய பெருமாள் அருளி செய்கிறார்.
ஆமா, இன்னமும் இது செய்யும்படி நீர் கேட்டதுக்கெல்லாம் நீர் மனசுல நினைச்சிருக்கிறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்றேன். எப்படி பொழுதை கழிக்கிறது, எப்படி இருப்பது, எங்கே இருப்பது எல்லாவற்றையும் நான் தெரிவிக்கிறேன் மேலே என்று மேலே அருளி செய்கிறான் என்கிறார்.
வியாக்கியானம் ஆத்யாத்மிக ஆதி பௌதிக ஆதி தெய்வீக துக்ககந்த ரஹிதர்
நீர் எப்படி இருப்பேன்னா அதை சொல்றார். ஆத்யாத்மிகம் ஆதி பௌதிகம் ஆதி தெய்வீகம் என்று சொல்லக்கூடிய துக்கங்கள் இல்லாதவரா ரஹிதஹா இல்லாதவராக நீர் இருப்பேர். ரஹிதஹா சஹிதஹான்னா கூடினவராய், ரஹிதஹான்னா இல்லாதவராய், வித்தவுட் வித்ன்றதுக்கு சகா வித்ன்றது சஹிதஹா வித்தவுட்ன்றதுக்கு ரஹிதஹா.
தாபத்ரயாதிகளால் வரும் துக்கமாகிற விக்னத்தினுடைய கந்தமும் அற்றவராய்,
வேறு எந்த தாபத்திரயமும் இல்லாத துக்கத்தினுடைய கந்தம் அதனால ஏற்படக்கூடிய இடைஞ்சல் விக்ரம்னாக்க இம்பெடிமெண்ட் அப்சக்கிள் இந்த வாசனை கூட இருக்க விட தாபத்திரயம் இருக்கிறது, தாபத்திரயத்தினாலே உமக்கு எந்த விதமான கஷ்டமும் ஏற்படாதவராக இருப்பேர்.
சரீரத்தோடு இருக்க செய்து தாபத்திரயத்தால் வரும் துக்க கந்தம் வர வர்த்திக்க போவோவெனில்,
இந்த சரீரத்தோடு இருக்கச்ச அடுத்தபடியே ஒரு சந்தேகம் வரும், இந்த சரீரத்தோடு இருக்கச்ச சரீரத்தை பற்றின கஷ்டங்கள் ஆத்தியாத்மிகம் ஆதி பௌத்திகம் பூதங்களாலே ஏற்படக்கூடிய கஷ்டம், அதே போல ஆதி தெய்வீகம் இடி மழை மின்னல் இவைகளாலே ஏற்படக்கூடிய கஷ்டம் இதெல்லாம் இல்லாமல் இருக்குமா, இந்த சரீரத்தோடு இந்த லோகத்தை இருக்குச்சே இதெல்லாம் வந்துதானே தீரும், வியாதி இல்லாமல் இருக்குமா, அதே போல பூதங்களாலே பிராணிகளாலே இம்சை இல்லாமல் இருக்குமா, தெய்வத்தினாலே வரக்கூடிய இடி மழை மின்னல் முதலியவர்களாலே ஏற்படக்கூடிய ஆபத்து இல்லாமல் எப்படி இருக்கும், இல்லாமல் இருப்பீர்னு சொல்கிறீரே அது எப்படி சாத்தியம், எப்படி நடைபெறும் என்று பெருமானாருக்கு அபிப்பிராயமாக கொண்டு மேலே தெரிவிக்கிறார்.
நீர் அல்லீரோ,
நீர் அல்லவா, அதுதான் ஆத்தியாத்மிக ஆதி பௌதிக ஆதி தெய்வீக துக்க கந்த
துக்க விக்ன
துக்க விக்ன கந்த ரஹிதத்வம் ரஹிதராக துவம் நீர் அல்லவா, தொம்ன்ற சப்தத்துல அது அடங்கி இருக்குன்னு தெரிவிக்கிறார். தொம்னு அர்த்தம் எம்பெருமானாராகிற நீர்னு அர்த்தம், அதனால எம்பெருமானாராகிற நீர்ன்றதுக்கு என்ன விசேஷம் அதை சொல்லிறார்.
நீராகில் வர்த்திக்கைக்கு குறை என்ன,
நீரானால் வர்த்தி அப்படித்தானே இருப்பு, நீராகில் வர்த்திக்கைக்கு நீராகில் இருக்கைக்கு அப்படி இருப்பதற்கு என்ன குறை, அதாவது ஆத்தியாத்மிக ஆதி பௌத்திக ஆதி தெய்வீக துக்க விக்ன கந்த ரஹிதராக நீர் இருப்பதற்கு என்ன குறை அப்படின்னு கேள்வி கேட்கிறார். அதில் சொல்றார்
ஏவம் பூதோசி என்று நான் சொல்லும்படியான ஈருடையீர் அல்லீரோ,
எப்படிப்பட்டவர் நீர், ஏவம் பூதோசின்னு நாம சொன்ன விற்பாடு இவைகளால உங்களுக்கு சிரமம் ஏற்படுமான்னு அர்த்தம்,
அதாவது காலம் குருகா நின்றது கர்மம் செய்யிக்க தொடங்கிற்று, கர்மம் செய்யிக்க பிராப்தியம் அனித்தாகா நின்றது என்று அனந்தரம் பெறுகிற பேற்றை அனுசந்தித்து இவற்றால் வரும் துக்கங்களை மதியாதே மதியும் என்றபடி.
இதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா எல்லாம் ஏற்படும், ஆத்தியாத்மிகமாகவும் ஆதி பௌத்திகமாகவும் ஆதி தெய்வீகமாகவும் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் இந்த லோகத்திலே இருக்கும் வரை எம்பெருமான ஆசிரியத்த பிற்பாடும் ஏற்படும், ஏற்படாமல் போகல, இதனுடைய சுபாவம் போகவே போகாது. ஆனால் அந்த கஷ்டம் ஏற்படுறதே அந்த கஷ்டத்தை பற்றி இவன் அதிகமாக மதிக்க மாட்டான், அதை ஒரு பெரிதாக பொருட்டாக நினைக்க மாட்டான். எப்படி நினைக்க மாட்டான்? இந்த கஷ்டம் ஏற்படுறதே அப்படின்னாக்க காலம் குறைஞ்சிட்டே வருது, அவனோட கூடக்கூடிய காலம் அதற்க சீக்கிரமா ஆயிண்டே பேரு அணித்தாயிற்று, சீக்கிரமா பெறப்போறோம். அதனாலதான் இந்த கஷ்டங்கள்லாம் இருக்கு. இந்த கஷ்டங்களால நமக்கு என்ன ஏற்படுறது? வைராக்கியம் ஏற்படுறது, வேண்டான்னு தோன்றுகிறது. அதுக்கு மேல சரீரம் கீழே விழப்போகிறது. அதை நினைக்கிறான், அதை நினைத்தவாறே இவனுக்கு மனசுல அதனால ஏற்படக்கூடிய சிரமம் தோன்றுவதே கிடையாது. மனசுதானே காரணம், மனசானது பரிபக்குவப்பட்டு விடுகிறது. இந்த லோகத்துல இருக்கக்கூடியது சகஜம். சரி, வந்துதான் ரொம்ப நல்லது. அதனால நம்ம பூர்வாச்சாரியர்கள் நோவு சாத்தி கொண்டு எழுந்தருளி இருந்தார்னு வியாக்கியான பங்கு இடுகிறார். நோவு சாத்தின் இருக்காருன்னா என்ன? நோவு சாத்தி ஆபரணம் போட்டு ஆபரணத்தை சாத்தி கொண்டார், பத்திரத்தை சாத்தி கொண்டார் அப்படின்னாக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அதனால ஆனந்தம் ஏற்படுறது. அரே, நோவு வியாதியை சாத்தி கொண்டிருக்காருனாக்கா, வியாதி வந்து சாத்தின்னு இருக்காருன்னா வியாதியினாலே எங்கேயாவது சந்தோஷம் ஏற்படுறதாருன்னா உருவாச்சாரர்கள் என்ன நினைப்பாருன்னா, ஓ இந்த வியாதி வந்துதான் சரீரம் உழப்போறது, சீக்கிரம் போக்குறது சரீரம். நம்ம கேட்க வேண்டியது கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோ நம்ம கேட்க வேண்டியதே இல்லை. அதனாலே சரீரத்துக்கு ஏற்படக்கூடிய கட்டத்தை நினைத்து அவர்கள் வருத்தப்பட மாட்டார்கள் அப்படி நீர் இருப்பு. அதுதான் அர்த்தமே ஒழிய துக்கங்களால் துக்கங்கள் ஏற்படாமல் போகும்னு நான் சொல்லவே இல்லை. அதை நீர் மதிக்க மாட்டீர். அதை சொல்றார் ஒரு இடத்துல அழகாக வியாக்கியானத்துல, அதை புரிந்து கொள்ள வேணும்.
காலம் குறுகான் என்றது,
காலம் காலமானது குறுகிறது, குறைந்து வருகிறது. எம்பெருமானோட கூடக்கூடிய அப்படின்னா கூடக்கூடிய காலமானது நெருங்கி வருகிறது. அவன் இந்த இடத்துல இருக்கக்கூடிய காலம், இந்த சம்சாரத்திலே வர்த்திக்கக்கூடிய காலம் குறைந்து கொண்டு வருகிறது. அதனால சந்தோஷம் தானே. கணவன் வந்து அழைத்து கொண்டு போகிறேன், இத்தனையாம் தேதி அழைத்து கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். மார்ச் மாதம் 10ஆம் தேதி உன் அழைச்சின்னு போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போது அந்த பெண்ணானவள் என்ன நினைப்பள்? ஓ, பறஞ்சுட்டே வருது ஒவ்வொரு நாளும் அந்த டேட்டை கிரீஷ்டே வருவோட இந்த கேலண்டரில் அதை பார்க்குற பொழுதுலாம் அவளுக்கு சந்தோஷம். ஓ, குறைஞ்சுட்டே வருது, குறைஞ்சுட்டே வருது. இன்னும் 2 நாள் தான் இருக்குது, இன்னும் 1 நாள் தான் இருக்குது, இன்னும் 10 மணிக்காலம் தான் இருக்குது, இன்னும் 2 மணிக்காலம் தான் இருக்குதுன்னு அதனாலே அவளுக்கு ஆனந்தம் ஏற்படும் அல்லவா? எத்தனையோ கஷ்டத்தின் நடுவிலே இருந்தாலும், தன்னுடைய கிரகத்திலே இருந்தாலும் ஒரு பெண்ணை எடுத்துவோம். அந்த பெண்ணுக்கு தாயார் இல்லை, இருக்கா சித்தியானவள் ரொம்ப கொடுமைப்படுத்துகிறா. கணவன் கைப்பிடித்தாயிற்று, கணவன் ஆயிஷன் போகல, எப்போ வயசுன்னு அழைச்சின் போகிறார். இந்த சித்தியனுடைய கொடுமையிலிருந்து நாம் எப்பொழுது தப்பிக்க போகிறோம்னு நினைக்கிறார். அப்படி நினைக்கக்கூடிய பெண்ணை அந்த கணவன் அழைத்து கொண்டு போகிறேன்னு ஒரு நாள் குறிப்பிட்ட விற்பாடி அவள் இருக்கக்கூடிய காலம் இருக்க, அந்த காலத்தில் அவளுடைய கொடுமை, சித்தியனுடைய கொடுமை இருக்க அவளை பாதிக்கவே பாதிக்க. அவளை என்ன நினைப்பேன்? கொஞ்ச காலம் தான் என்ன அவள், அப்புறம் என்ன இவளுடையது, நாம் ஆனந்தமாக இருக்க போகிறோம், ஒரு கஷ்டமும் கிடையாது என்று அதை நினைத்து இவளுடைய கொடுமை கொடுமைகளை இவள் பொறுத்து கொண்டிருப்பதோ, எப்படி பொறுத்து கொண்டிருப்பதோ, அதுபோல ஒரு ஜீவாத்மாவானவன் எம்பெருமானை ஆசிரியத்த விற்பாடு இவனுக்கு ஏற்படக்கூடிய ஆத்தியாத்மிக ஆதிபௌதிக ஆதி தெய்வீகமான குணங்கள் எல்லாம் துக்கங்களாகவே தோன்றாது. அவளெல்லாம் வந்தால் வரவேற்கிறான். அதைத்தான் நோவு சாத்தி கொண்டு எழுந்தருளி இருந்தார் என்கிற சப்தத்தாலே காட்டுகிறார்கள். அப்படிப்பட்டவர்களா நீர் பொம் என்பதற்கு அர்த்தம் என்ன? இப்படி கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் கூட இந்த எண்ணத்தோட கூடியவராக நீர் இருப்பீர், ஆகையினாலே அவைகளாலே உமக்கு எந்த விதமான கஷ்டமும் ஏற்படாது என்று காட்டுகிறார். இடத்துல கஷ்டம் உண்டு, இந்த கஷ்டத்தை நீர் மதிக்க மாட்டீர், நீ அதை ஒரு பொருட்டாக கருத மாட்டீர், அப்படி நீர் இருப்பீர், ஆகையினாலே கவலை வேண்டாம் என்று தெரிவிப்பதுதான் தாத்பரியம் என்கிறார் வியாக்கியான சக்கரவர்த்தி. அப்படி ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் இருக்க வேண்டும். ஆத்தியாத்மிகாதிபூதிகால் தெய்வங்களாலே ஏற்படக்கூடிய கட்டங்கள் கட்டங்கள் ஏற்பட்டு தீரும், அதை ஒரு பொருட்டாக நினைக்க மாட்டான், நினைக்காமல் இருக்க வேண்டும். ஏன்? இவைகளாலே நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டம் இன்னும் சிறிது காலம்தான். அவன் வந்து கை கொள்ளப் போகிறான், அவனோடு கூடும் காலமானது நெருங்கி வருகிறது, இந்த காலம் குறுகி வருகிறது, இவ்விடத்திலே இருக்கும் காலம் குறுகி வருகிறது என்று நினைத்தவாறே அவன் ஆனந்தத்தை அடைவனை ஒழிய ஒரு காலத்தாலும் இவைகளாலே பாதிக்கப்பட மாட்டான் என்று காட்டுகிறான்.
கர்மம் செய்க்க தொடங்கிட்டு,
கர்மமானது குறைஞ்சுட்டே வருது. அனுபவமானது அனுபவம் அனுபவிக்க அனுபவம் கர்மத்தினாலே அனுபவம், புண்ணிய பாப கர்மத்தாலே புண்ணியத்தினாலே சுகத்தை அனுபவிக்கிறான், பாபத்தினாலே கட்டத்தை அனுபவிக்கிறான், அந்த அனுபவம் இருக்க குறைஞ்சின்றே வரும். இந்த கர்மமானது க்ஷயிக்க தொடங்கிட்டு காலமானது குறுகிறது, இடத்தில் இருக்கும் காலம் குறைகிறது, இவரால் ஏற்படக்கூடிய கர்மத்தினால ஏற்படக்கூடிய பலமும் க்ஷயிக்க தொடங்குகிறது, போக தொடங்குகிறது.
கர்மம் க்ஷயிக்க பிராப்தியம் அனித்தாக நின்றது.
ஆமா, கர்மம் குறைய குறைய என்ன, கர்மம் தானே தடை பண்றது. பிராப்தியமாக இருக்கக்கூடிய பரமபதம் அடையப்பட வேண்டிய இடம் இருக்கிறதே, அதை சீக்கிரமாக நாம் அடையப் போகிறோம். எது விரோதமா இருக்கோ அது போயிட்டே இருக்கு, கர்மமானது குறைஞ்சின்றே வருது. விரோதம் போனதுன்னா அடையப் போகிறோம், ஆனந்தப்படப் போகிறோம் நினைக்கிறான். அப்படி நினைக்கும் பொழுதோ ஆத்தியாத்மிக ஆதி பௌத்திக ஆதி தெய்வீகங்களால் ஏற்படக்கூடிய கட்டங்கள் கஷ்டமாகவே இவனுக்கு தோன்றாது, அதை ஒரு பொருட்டாக நினைக்க மாட்டேர் என்கிறார்
என்று அனந்தரம் பெறுகிற பேச்சை அனுசந்தித்து.
நம்ம அனந்தரம் இதற்கு பிற்பாடு, பிரலோகத்தில் இருந்து சம்சாரத்தில் இருந்த பிற்பாடு பெறக்கூடிய பேரு பலம், அதை அனுசந்தித்தால் என்ன ஏற்படுகிறது,
இவற்றால் வரும் துக்கங்களை மதியாதே மதியும் என்றபடி.
ஆமா, இவற்றால் ஏற்படக்கூடிய துக்கங்களை மதிக்காமல் ஒரு பொருட்டாக நினைக்காமல் இருக்கட்டோம்னா ஏற்பட்டு தீர்றது எல்லாம் எதை காட்டுகிறது, எல்லாம் சீக்கிரமா நமக்கு எம்பெருமானை பெறப்போகிறோம் என்பதை காட்டுகிறதுன்னு நினைத்தவாறே இதை ஒரு பொருளாக நினைக்காமல் இருப்பே. அப்படி நினைக்காமல் நீர் இருக்க கடவீர் என்று தெரிவிக்கிறான் எம்பெருமான்.
என் போல வெண்ணில்
எதை போல, அது ஒரு திருஷ்டாந்தம் காட்டுறார்.
அபிஷேக பட்டினி போலே,
அபிஷேக பட்டினி, அபிஷேகம் நடக்க போறோம், மறுநாள் அபிஷேகம் நடக்க போறது. அபிஷேகத்துக்கு முதல் நாள் பட்டினி போடுறான், பட்டினியோட இருக்கணும், கல்யாணத்தன்னைக்கே பட்டினியோட இருக்கணும்னு சொல்லிடுறேன். கல்யாணத்தன்னைக்கு காத்தால போஜனம் பண்ணக்கூடாது, இந்த பெண்ணும் போஜனம் பண்ணக்கூடாது, தாலி ஏற வரை போஜனம் பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த காலத்துலலாம் கொண்டு இருந்தா. அந்த காலத்துல விரத பட்சணம்னு ஒன்று வச்சு அந்த பட்சணம் பண்றதா எல்லோரும் பார்த்து அது வீடியோ வேற எடுத்து எல்லாமும் பண்ணிட்டு இருக்கா, அதை பத்தி பேசாமல் இருக்கிறதே நலம். பிறகு பேர் பார்க்க புதிப்பதும், அதுக்கு மேலே விசேஷமாக எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு தாலி கட்டுறதெல்லாம் இருக்க அது கிடையாது. இந்த பட்னி கிடக்க அபிஷேகம், ராஜகுமாரனுக்கு மறுநாள் அபிஷேகம். சக்கரவர்த்தி திருமானுடைய சரித்திர ஸ்ரீராமாயணத்திலே பார்க்கலாம், கிருஷ்ணர் வந்தார், இந்த ராத்திரி முழுவதும் நீ உபவாசம் இருக்க வேணும் சொல்லியிருக்கார், உடத்த சொல்லியிருக்கார், அதை எடுத்து பார்ப்பது. இழுது முழுவதும் நீ பட்னி எடுக்க வேணும், உபவாசம் இருக்க வேணும். பெருமான் பக்கத்திலேயே இருக்க உபவாசன்றதுக்கு அர்த்தம் என்ன, பகவத் சமீபத்திலே வாசம் பண்றது உபவாசம். உபா சமீபே உபன்யாசம்னா என்ன அர்த்தமோ அதே தான், உபன்யாசம்னு அர்த்தம் உபா சமீபே நியாசம். எதுக்கு சமீபத்தில், தூக்கத்துக்கு சமீபத்தில் இல்ல, உபன்யாசம்னா தூக்கத்து நித்ரையினுடைய பக்கத்துலன்னு அர்த்தம் இல்ல, தன்னா பகவத் சமீபத்திலே கொண்டு போய் வைக்கிறான் ஆச்சாரியன், அதற்கு உபன்யாசம் என்று பெயர். உபா சமீபே நியசதி, அதே போலத்தான் உபவாசம்னா பெருமான அருகிலேயே இருப்பது, எம்பெருமானையே சித்திரம் பண்ணி கொண்டிருப்பது. அவர் தெரிவித்தார், இந்த தினம் முழுவதும் எம்பெருமானை திருவாராதனம் பண்ணி கொண்டிருக்கேன் தெரிவித்தார். மறுநாள் அபிஷேகம் நடக்க போயிருது, அபிஷேகம் முதல்லாம் பட்னி கிடக்கிறான், பட்னின்றது சிரமமாக தான் இருக்கு. ஆனால் இந்த பட்னி கிடைக்கும் காலத்தில் மறுநாள் கிடைக்கக்கூடிய பெரிய லாபம் இருக்கிறதே ராஜ்யலாபம் அல்லவா, இந்த ராஜ்யலாபத்தை நினைத்து இந்த பட்டினி அவனுக்கு சுகமாக இருக்க, பட்னியை பற்றி ஒரு பொருளாக நினைப்பதே கிடையாது, அது கஷ்டமாக இருக்கேன்னு நினைத்ததே கிடையாது. மறுநாள் கிடைக்கக்கூடிய அந்த லாபத்தை பார்த்து இவன் ஆனந்தத்தோடு இருக்கிறானே ஒழிய அதனாலே இவனுக்கு சிரமம் ஏற்படுவதே இல்லை. அதே போலத்தான் இதே அபிஷேகம் நடக்கப் போகிறது, யுவராஜாவாக முடிசூட்டப் போகிறான் எம்பெருமான், இவனை யுவராஜாவாக ஏற்றுக்கொள்ளப் போகிறான். அதை நினைத்தவாறே இங்கு ஏற்படக்கூடிய ஆத்தியாத்மிக ஆதி பௌத்திக ஆதி தெய்வீகமான துக்கங்கள் எல்லாம் எனக்கு ஒரு பொருளாகவே தோன்றுவதில்லைன்னு அழகான திருஷ்டாந்தம் காட்டுகிறார். அபிஷேக பட்டினி போலே,
அங்கினேயாகிலும் சரீரத்தோட இருக்கும் நாளைக்கு காலக்ஷேபம் பண்ணுவதாலே என்ன,
நாம் பண்ணுவது எத்தாலே பொழுது போக்கணுமே, சரீரத்தோட இருக்கிற பொழுது பொழுதை எப்படி கழிப்பது என்று அடுத்தபடியாக கழிக்கிறார். இந்த காலத்துல எல்லாம் டிவி வரல, அதனால சொல்லியிருக்காருன்னு வைத்துக்கொள்ளு, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. மறுபடியும் அது வந்தா பகவானை விட்டு வெகு தூரத்துல பிரித்து விடும். பிற விஷயங்களிலே அனுபவமானது பகவத் விஷய அனுபவத்துக்கு விரோதி என்பதை சொல்லவும் வேண்டுமா, ஆகையினாலே எப்படி பொழுதை கழிப்பது என்று கழிக்கிறார்.
ஸ்வயம் அர்த்தானு சந்தானேன சக,
அதுதான் எம்பெருமான் சொல்றான், துவயத்தை அர்த்தத்தோட கூட அனுசந்தானம் பண்ணி கொண்டிரும். ஸ்வயம் அர்த்த அனுசந்தானேன்னு சகா,
துவயத்தினுடைய அர்த்தானுசந்தானத்தை பண்ணிக்கொண்டு அதுவே துணையாக இருக்கும்
அப்படின்னு தெரிவிக்கிறான். துவயம் அர்த்த அனுசந்தானேன சகா, துவயத்தை அர்த்தத்தோட, தயத்தை அர்த்தத்தோட அனுசந்தானம் பண்றதுன்னு என்ன அர்த்தம், சாதாரண அர்த்தம் ஸ்ரீன்றதுக்கு அர்த்தம் என்ன, மது பிரத்தியத்துக்கு அர்த்தம் என்ன, அதெல்லாம் சொல்லியிருக்க. கட்டர்கனுடைய அஷ்டஸ்லோகியன்னு சொல்லியிருக்கேன், நேத்ருத்வம் நித்தயோகம் சமுச்சித குணஜாதம் தனுக்கியாபனஞ்சா சுவாயம் கர்த்தவிபாகம் சுதமிதரபரம் பிராப்தியமேவம் பிரசித்தம் சுவாமித்வம் பிரார்த்தனாஞ்ச பிரபலதர விரோதி பிராண் பிரசைதான் அந்தாரம் திராயத்தே சேத் அதிகதனமாக ஷட்பதோயம் திகண்டா என்று ஸ்லோகத்தில் தெரிவித்திருக்கிற பத்து அர்த்தங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த அர்த்தங்கள்லாம் எப்படி, ஸ்ரீ சப்தம் என்ன, மது பிரத்யத்துக்கு அர்த்தம் என்ன, ஆர சப்தத்துக்கு அர்த்தம் என்ன, அயன சப்தத்துக்கு அர்த்தம் என்ன, ஒவ்வொன்றுக்கும் அர்த்தத்தோட கூடான்னு ஒரு அர்த்தம். மற்றொரு அர்த்தம் என்னென்ன, துவயத்துக்கு அர்த்தம் தெரியுமா, திருவாய்மொழி தான் துவயார்த்தம் தீர்க்க சரணாகதி என்றது சாரசங்கிரகத்திலே என்று காட்டுகிறார் ரேமணவாள பெருமாள் நாயனார். ஆச்சாரியருக்கு சொல்றார் துவயத்தினுடைய அர்த்தம் தெரியுமா, தீர்க்க சரணாகதி. தீர்க்க சரணாகதி என்ன, ஆழ்வாருடைய திருவாய்மொழிக்கு திருநாம். நிறைய சரணாகி உண்டா, ஒரு சரணாகதியா ரெண்டு சரணாகதியா, நோற்ற நாளும் நோற்ற நோன்பிலேன் ஆறாவுமுதே தானே நோக்கு நல்லீர் பிறந்த வாரம் வளர்ந்த வாரம் என்று சொல்லக்கூடிய நாலு திருவாய்மொழிகள், ஏழு எட்டு ஒன்பது பத்து, அஞ்சாம் பத்திரே ஏழாம் திருவாய்மொழி, எட்டாம் திருவாய்மொழி, ஒன்பதாம் திருவாய்மொழி, பத்தாம் திருவாய்மொழி, நாலையும் சரணாகதி. நோற்ற நோன்பிலே வானமாமலையிலே சரணாகதி, ஆறாவது முதலே திருக்குடம்பை கும்பகோணத்தில் சரணாகதி, வானிய நோக்க நல்லி திருவல்லவாழிலே சரணாகதி, பிறந்த வாரம் வளர்ந்த வாரம் பத்தாம் திருவாய்மொழியிலே சோகாவதாரத்திலே சரணாகதி, தமிழை திருவேங்கடத்திலே சரணா, தோட்ட தோட்ட இடமெல்லாம் சரணாகதி தான் அழிவார் பண்றது. அதனால தான் திருவாய்மொழிக்கே பெயர் வைத்தார் தீர்க்க சரணாகதி என்று பெயர் வைத்தார். துவயத்தினுடைய அர்த்தத்தை காட்டுவதுதான் தீர்க்க சரணாகதியாக இருக்கக்கூடிய திருவாய்மொழி. முதல் மூன்று பத்தாலே காப்பியம் உத்தரகண்டத்தை அனுசந்தித்தார், அதற்கு மேலே மூன்று பத்தாலே பூர்வகண்டார்த்தம் ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பகுதியை அனுசந்தித்தார் அழ்வார். அதற்கு உபயுக்தமாக இருக்கக்கூடிய மற்ற அர்த்தங்களை மேலே இருக்கக்கூடிய நாலு பத்துக்களாலே தெரிவித்தார் என்று காட்டியிருக்கிறார். ஆனால் தீர்க்க சரணாகதி என்ன அதுக்கு பேரு, துவயத்தினுடைய அர்த்தம் எது, திருவாய்மொழி தான், திருவாய்மொழி அனுசந்தானம் பண்ணி கொண்டிருந்து அதற்கு அர்த்தமே ஒழிய வேறல்ல என்று பெரியோர்கள் தெரிவிப்பார்கள். துவயார்த்தம் துவயார்த்த துவயத்தை அர்த்தத்தோடைய கூட அனுசந்தானம் தினமும் அனுசந்தானம் பண்ணுவான். வீட்டிலேயே ஒரு இடத்துல அற்புதமான ஒரு ஐதிஹியம் சொல்றேன், ஐதிஹியத்தையும் சேர்த்து தெரிவிக்கிறேன். தினந்தோறும் பெருமானார் போஜனம் பண்ணின விற்பாரி, ராத்திரி போஜனம் பண்ணின விற்பாரி, நீ உலாவிக்கொண்டே திருவாய்மொழி அனுசந்தானம் துவயார்த்தம் அதுதானே, அது அனுசந்தானம் பண்ணுவராம காலத்துல ஒரு பாசுரம் மிதம் புக்வா சதம் கத்வா அப்படின்னு சாஸ்திரம் சாஸ்திரம் சொல்றது, கொஞ்சம் அளவாறு சாப்பிடு, பாதி பேருக்கு சாப்பிடு, நிறைய சாப்பிடாது. இப்போ வைத்தியரெல்லாம் சொல்றது அன்னைக்கே சொல்லியிருக்கு சாஸ்திரம், பாதி பேருக்கு சாப்பிடு, இந்த கழுத்தே கட்டளையா கழுத்து வரை சாப்பிடாத, பூர்ணமாக அலிமெண்ட்ரி கனால்லாம் நிரம்பி போய் மேலே இன்னும் ஒழிஞ்சிடுன்ற வரை சாப்பிடாத, பாதி பேர் சாப்பிடு, அப்புறம் கால் வயிறு வாயு சஞ்சாரத்தை கூடு, கால் வயிறு தீர்த்தம் சேரு அப்படின்னு சொல்லியிருக்கு. மிதம் புக்வா அதுக்கு மேலே சதங்கத்வா நூறு அடியாவது நட சாப்பிட்டு இடிச்ச புளியாட்டமா உட்காந்து நடந்திருந்து ஒரு நூறு அடியாவது நடக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதை எப்படி கொண்டார், தம்புக்வா சதம் ஜத்வான்னு கொண்டார், நடந்துட்டு ரெண்டு அர்த்தம் அம்ராஷ்ட சித்தாக பிதரஷ்ட பிரீண்டா ஏகாக்கிரியா வியர்த்தகரி பபுவான்னு சொல்லுவோம். ஒரே காரியம் ரெண்டு பலம் நெருக்கே பண்ணக்கூடிய சந்தியாவனத்தை ஒரு மாமரத்தடியில பண்ணினு அதிகா மாமரத்தில் பித்திருக்களுக்கும் சந்தோஷம் ஏற்படும், அது தர்ப்பணத்தை மாமரத்தடியில் பண்ணி தீர்த்தத்தை அது தீர்த்தம் விட்டதாகவும் மாமரத்தை ஜலம் விட்டதாகவும் அதே சமயத்தில் பித்திருக்களுக்கும் சந்தோஷம் ஏற்படும். அம்ராஷ்ட சித்தாக பிதராஷ்ட பிரீணிதாகனு தெரிவிப்பது உண்டு. அதுபோல எம்பெருமானார் நடந்துட்டு நடக்கவும் செய்யணும், அதே சமயத்தில் துவயார்த்தத்தை அனுசந்தாரம் பண்ணும். அப்படியே தினந்தோறும் தன்னுடைய மட்டத்தில் ஒரு தூணிலிருந்து மற்றொரு தூண் வரை நடந்துட்டே நூறு பாசுரங்களை அனுசந்தானம் பண்ணிட்டே வருவார். வரக்கூடிய காலத்தில் எம்பார்ங்கிற ஆச்சாரியர் இருக்கிற நாளையிருந்தே மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்கிறான். அவர் அனுசந்தானம் பண்ணுவதற்கு எந்த விக்னமும் ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காக அவர் போகக்கூடிய காலத்தில் பின்னாருந்து சேவிப்பார். ஒரு தூண்லேருந்து அவர் போச்சு என்னொரு தூணுக்கு போச்சு பின்பக்கத்தில் இருந்து மரவிலிருந்து சேவிப்பிறான். ஆனால் அவர் திரும்பி வரச்சே ஒழிஞ்சுடுவார், அவர் கண்ணில் படக்கூடாதுன்னு. இப்படி இருக்கக்கூடிய காலத்தில் ஒரு சமயத்தில் பாதி தூரம் போன உடனே திடீர்னு திரும்பிட்டார் பெருமானார். பெருமானார் இப்படி திரும்ப போறாருன்னு நினைக்கல, திரும்பினவாறு எம்பாரை பார்த்து புன்னகை பூத்தார், கோவித்துக் கொள்ளவில்லை, பார்த்துட்டு இருக்கான் கோவிந்தன் அப்படின்னு நினைச்சு அவர் சந்தோஷம் அடைந்தார், புன்னகை பூத்தார். பார்த்த உடனே எம்பார் கேட்டாராம், திருப்பேர் நகர் அனுசந்தானமும் அப்படின்னு கேட்டார். திருப்பேர் நகர் கடைசியா இருக்கக்கூடிய திவ்ய தேசம் அதைத்தான் அனுசந்தானம் பண்றார், அழ்வார். தாழ்வார் திருமாலிலும் சோழமலை என்ன திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான் என்கிற பதியத்துல திருப்பை பிடித்தேன் பிறவி கெடுத்தேன் பிடிச்சாரே நடித்தேன் மனவாழ்க்கை நிற்பதோர் மாயை கொடிக்கோபர படங்கள் ஷூ திருப்பேரா என்று அற்புதமா பாசம் செய்கிறார் திருப்பேர் நகர் அப்ப குளத்தான்னு ஸ்ரீரங்கத்துல பக்கத்தில் கூடிய திவதேசம். பயம்பெருமானை நான் பற்றினேன், அதனால மடித்தேன் மனவாழ்க்கையில் நிற்பதோர் மாயை சம்சாரத்திலிருந்து நான் திரும்பிட்டேன். சம்சாரத்திலிருந்து பரம அடைப்பு மடித்தேன்னா திரும்பினேன்னு அர்த்தம். அர்த்தத்தோடு தான் அனுசந்தானம் பண்றார். நம்ம போல சுஷ்க ஹிருதயமாகவோ அனுசந்தானம் பண்றார். பயத்தை அர்த்தத்தோடு அனுசந்தானம் பண்ணுவது திருவாய்மொழிகளை அகையினாலே திருவாய்மொழி அனுசந்தார்த்தம் மடித்தேன்னு சொன்னச்ச தன்னை அறியாமல் பெருமான திரும்பினேன்னு ஆழ்வார் சொல்றாரோ இல்லையோ. சார பதவியிலிருந்து திரும்பினேன்னு சொல்லப்படினால ஆழ்வார் திரும்புற மாதிரியே இவர் திரும்பிட்டார் திடீர்னு. இவர் தெரிஞ்சுட்டார் உடனே எதை அனுசந்தானம் பண்ணி கொண்டிருந்தால் இப்படி திரும்பி இருப்பார் கண்டுகொண்டார். எம்பாருடைய காது கேட்கும்படியா இவர் சொல்லலை புரிந்து கொள்ளணும். எம்பாருடைய காது கேட்க முடியாது அனுசந்தான் தன் காதுக்கு மாத்திரம் கேட்க முடியா உபாம்சுன்னு அதுக்கு பேர். உபாம்சுவா அனுசந்தானம் தனக்குள்ள அப்படி அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கார் காதில் கேட்கல. ஆனால் எந்த இடத்துல இப்படி திரும்பி இருக்கணும் அதை தெரிந்து கொண்டார் என்பார் பரம ரசிகர். அதனால உடனே திருப்பேர் நகர் என்கிற திவ்ய தேச அனுசந்தானமும் அப்படின்னு கேட்டதாக சரித்திரம். இப்படி துவயத்தை அர்த்தத்தோட கூட எம்பெருமானார் அனுசந்தித்துக் கொண்டிருந்தார்னு அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலே நாம் காண்கிறோம். ஆகையினாலே பெருமானுடைய நியமனத்தை அவர் பின்பற்றினார். துவயம் அர்த்த அனுசந்தானேனு சகா துவயத்தை அர்த்தத்தோட அனுசந்தானம் பண்ணி கொண்டு
நாட்டாரோடு இயல்பொழிந்து என்கிறபடியே
எப்படி இருக்கணும் நாட்டாரோடு இயல்பொழிந்து நாரணனை நினமே என்கிறார் அழ்வார். உலோகத்துல சம்சாரிகளோட சுபாவம் அது ஒழிந்தேன் நான் சம்சாரத்தை விட்டேன் அவர்களை விட்டேன் அவளுடைய சுபாவம் என்னை வந்து தொடவே இல்லை பரகத்தி அவரை தொடலையே சட்டகோபன் என்று அதனாலே தானே திருநாமம் சட்டம் என்கிற வாயு நாம் பிறந்தவுடனே அது நம் பேரில் படுகிறது. அதனால எல்லாம் மறந்து போடும் சக்கரமும் மறந்து போய் நாம் அழத் தொடங்குகிறோம் குழந்தையாக இருக்கும் காலத்தில். அந்த சட்டம் என்கிற வாயு தான் இவ்வளவு கட்டத்துக்கு காரணம் நம்முடைய அஞ்ஞானத்துக்கெல்லாம் காரணம். அந்த சட்டம் என்கிற வாயு ஆழ்வார் பேரிலே பட வந்தது. அழ்வார் ஹுங்காரத்தாலே எம்பெருமானை அண்ட கொண்ட பலத்தாலே ஹுங்காரத்தாலே விரட்டி ஓட்டினார். அதனால சடகோபன் சடஜித் என்றே அவருக்கு திருநாமம் ஏற்பட்டது. அல்ல நாட்டாரோடு இயல்பொழிந்தது எப்போ பெருமானுடைய கிருபையினாலே பிறந்தவுடனேயே நாட்டாரோடு இயல்பொழிந்து விட்டார் அழ்வார். அதுபோல நீரும் இருப்பீராகான்னு தெரிவிக்கிறார். நாட்டாரோடு இயல்பொழிந்து இவாளுடைய சுபாவம் இவாளுடைய சம்பந்தத்தை விட்டு ஒழித்து நாரணனை இவாளை விட்டோம் அவனை பற்றினோம் நாரணனை நன்னினம் என்கிறார். நாரங்களை விட்டேன் நாராயணனை பற்றினேன் என்கிறார் அழ்வார்.
சம்சாரத்தில் யாவிருத்தனாய்
சம்சாரத்திலே வேறுபட்ட சம்சாரத்திலே உம்மை போல ஒருத்தர் இல்லை என்று சொல்லும்படியாக யாவிருத்தனாய் மாறுபட்டவராய் அதுதான் அவருக்கு மாறன்னு திருநாமம். ஆழ்வார்க்கு ஏன் மாறன்னு திருநாமம் மாறுபட்டவர் சம்சாரத்திலே இருக்கக்கூடிய சம்சாரிகளைப் போல் அல்லாமல் வேறுபட்டவராக இருந்தார். அதனால அவருக்கு மாறன் என்றே திருநாமம் என்றும் சொல்லுவார்கள்.
சங்கரிய பிரார்த்தனையாம்படி இதற்கு சூரியனாய் நாரணனை நன்னினம் என்கிறபடியே பகவதி நெஸ்தபரனாய் இருக்கும் அதிகாரிக்கு பயத்தில் அர்த்தானுசந்தானமே ஆய்த்து துணையாய் இருப்பது சங்கரிய பிரார்த்தனையாம்படி இதற்கு சூரியனாய் சம்சாரத்தில் வியாவிருத்தனாய்
சம்சாரத்தில் வியாவிருத்தனாய்
கைங்கரிய பிரார்த்தனையாம்படி
கைங்கரிய பிரார்த்தனை கைங்கரிய பிரார்த்தனை தானே துவயத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்ரீமதே நாராயணாய நமஹா கைங்கரியத்தை பிரார்த்திக்கிறது.
இதுக்கு தூரியனாய்
சூரியனாய்
சூரியனாய் நாரணனை நன்னினம் என்கிறபடியே
இதை விட்டவனாய் என் சம்சாரத்தை விட்டவனாய் நாரணனை நன்னினம் பாட்டுல சொன்னது சொல்றார் நாட்டாரோடு எல்வொழிந்து நாரணனை நன்னினார் நன்னினம்னா கிட்ட பெற்றோம் அர்த்தம்.
பகவதி நெத்தபரனாய் இருக்கும் அதிகாரிக்கு
பகவதி பகவானிடத்தில் நெத்தபரன் அவனுடைய எல்லாவற்றையும் எம்பெருமான் நடத்துகிறான். நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் நாம நடத்தின் இருக்கோம்னு நினைக்கிறோம். ஒருத்தரும் நன்றாக ஆராய்ந்து பார்த்தது நம் பிறந்ததிலிருந்து இது பரியந்தம் அதெல்லாம் நடந்ததோ எல்லாவற்றையும் நினைத்து பார்ப்பது நம்மாலே சாதிக்கப்பட்டது என்பது ஒன்று உண்டா என்று யோசித்து பார்த்தோமே ஆனால் அவரவர்களுக்கே புரியும் நாம் சாதித்தது ஒண்ணுமில்லை எம்பெருமான் தான் பண்ணியிருக்கான் எல்லாம் எல்லாம் அவன் தான் கர்மானுகுணமாக அவன் நடத்த நாம் நடந்திருக்கிறோமே ஒழிய நம்மாலே சாதிக்கப்பட்டது என்பது எது ஒன்று உண்டு, அதுவும் கிடையாது. அறிந்து கொண்டோமேனால் பெருமானிடத்திலே நம்முடைய பரத்தை பகவதி நெசபரராய் பகவானிடத்திலே நம்முடைய பரங்களை எல்லாம் வைத்தவர்களாக இருப்போம். அதைத்தான் சொல்றார் இடத்துல பகவதி நெசபரராய் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அப்படிப்பட்டவர்கள்.
துவயத்தில் அர்த்தானுசந்தானமே ஆயிட்டு துணையாய் இருப்பது,
அதுதான் துணை. வேற எதுவுமே துவயத்திலே அர்த்தானுசந்தானம் தான் அவர்களுக்கு துணை. துவயத்தையே நினைச்சிருந்த கேள்வி இருக்கக்கூடிய அர்த்தம் என்ன? பெருமானை பற்றி இருக்கிறோம். அவனுடைய திருவடித்தாமலுடைய உபாயமே நமக்கு பரமப்ராப்தியம் புருஷார்த்தம் பெற வேண்டிய பேரு. எல்லாமா லோகத்தில் இருக்கக்கூடியதா நமக்கு கிடையவே கிடையாது. எல்லாம் நமக்கு புருஷார்த்தம் அல்ல, எல்லாம் நஸ்வரம், அழியக்கூடியது. எல்லாரும் பிரத்யட்சமா பார்த்துட்டு இருக்கோம். லோகத்துல கிடைக்கக்கூடிய சுகாதிகள் எல்லாம் நமக்கு புருஷார்த்தமா நமக்கு எப்பொழுதும் நிலைத்து நிற்கக்கூடியதான்னு பார்த்தோம்னா கிடையவே கிடையாது என்பதை நாம் நன்றாக உணர்ந்து இருக்கிறோம். அப்படிப்பட்ட அதிகாரி எதில் பொழுதை கழிப்பன்னா துவயார்த்தே அர்த்த அனுசந்தானத்தோட கழிப்பன் என்று காட்டுகிறார்.
கீழ் துவயவக்தா என்றது இங்கு துவயம் அர்த்தானுசந்தான சக என்கிறது.
துவயபக்தான்னு கீழே சொன்னார், துவயபக்தா இங்கே துவயம் அர்த்தானுசந்தானேனு சகான்னு இங்கே சொல்றார். இரண்டையும் சேரப்பிடித்து ஒரு அர்த்தம் காட்டுகிறார்.
இதுக்கு கருத்து ஏது எங்கில்
அர்த்தம் என்ன? துவயபக்தான்னு கீழே சொன்னார், துவயத்தை அர்த்தானுசந்தானம்னு சொல்றாரு இவ்விடத்துல. இதுக்கு அபிப்பிராயம் என்ன?
பகவத் விஷயகாரத்துக்கு பாசுரமே அமையும்.
பகவத் விஷயகாரத்துக்கு எழுதும் துவயபக்தா அப்படின்னு அங்க சொன்னாரே, பகவான் இவனை ஏற்றுக்கொள்வதற்கு பகவத் விஷயீகாரம் என்றால் பகவான் ஒரு ஜீவாத்மாவை ஏற்றுக்கொள்வதற்கு எது போரும் சொன்னாலே போதும். துவயத்தை அர்த்தமெல்லாம் வேண்டியதில்லை, அவடத்துல அர்த்தம் சொல்லலை. துவயபக்தா கேவல் துவயபக்தா கேவலம் மதி ஏனக்கேன பிரகாரேன துவயபக்தான்னு சொல்லியிருக்கேன். ஏதோ ஒரு பிரகாரத்தால் இன்ன பிரகாரத்தாலும் சொல்ல அர்த்தத்தோட சொல்லணும்னு சொல்லலை அவடத்துல. துவயபக்தான்னு சொல்ற விடத்துல கீழே கேவலம் துவயத்தினுடைய உச்சாரண மாத்திரத்தை சொன்னார். எப்பொழுது கழிக்கச்ச துவயம் அர்த்தானுசந்தானேன சகா அப்படின்னு அர்த்தத்தோட கூடான்னு இங்க சொல்றார். அவங்க சொன்னதுக்கு இங்க சொன்னதுக்கு என்ன அர்த்தம், என்ன விசேஷம் வாசின்னு கேட்டா அதை தெரிவிக்கிற. பகவான் இவனை அங்கீகரிப்பதற்கு கேவலம் உச்சாரணம் மனசககாரம் இல்லாமல் அர்த்தம் தெரிந்து கொள்ளாமல் நாராயண சரணம் சரணம் பிரபத்திய ஸ்ரீமதே நாராயணாயன மகான் ஒருவன் சொல்லுவனே ஆனால் அதுவே போதும் பகவத் விஷய அங்கீகாரத்துக்கு. அதுதான் சில பேர்லாம் நம்ம சம்பிரதாயத்தில் கேட்குற வாழ்க்கை கேட்குறான். குழந்தை இருக்கான், அவருடைய குழந்தை எட்டு வருஷம் பிராமணம் பண்ணிட்டான். ஏழாவது வயசுல அந்த குழந்தை ஏழுலேருந்து எட்டு வயசுக்குள்ள பூனல் போடணும், பிரம்மோபதேசம் பண்ணணும், அது காலம் மீறக்கூடாது என்றெல்லாம் பெரியோர்கள் ஒருவர் சாஸ்திரம் சொல்லியாரு. ஆன உடனே இந்த குழந்தைக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணுவது வழக்கம். ஆச்சாரிய இடத்துல அழைத்து கொண்டு போய் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணுவது வழக்கம். பஞ்சசம்ஸ்காரம் பண்ணக்கூடிய காலத்துல சில பேர்லாம் கேட்கிறான், இந்த குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியாது, அதுக்கு வந்து திருமந்திரம் சொன்னா தெரியறதா, தயம் சொன்னா தெரியறதா, சரம ஸ்லோகம் சொன்னா தெரியறதா, ஆச்சாரிய தனியம் சொன்னா தெரியறதா, தெரியலையே அப்படின்னு கேட்கிறான். நான் கேட்கறது ஒரு கேள்வி, காயத்ரி மந்திரோபதேசம் பண்ணினா மந்திரம் தெரியறதா? தெரியாது. மந்திரோபதேசம் மந்திரமானது எவன் சொல்லுகிறானோ அர்த்தமில்லாமல் சொல்லுகிறானோ அவனே ரட்சிக்க. அதே போல பகவத் விஷய அங்கீகாரத்துக்கு எது போரும்னா ஆச்சாரியன் சொல்ல இவன் அனுச்சாரணம் பண்ணுகிறான். ஆச்சாரியனானவன் மந்திரத்தை சொல்றான், இப்ப குழந்தை அந்த மந்திரத்தை திருப்பி சொல்றான், பகவான் ஏற்றுக்கொள்வதற்கு அது போரும். ஆகினா அதுதான் எல்லாரும் விடத்துல. அதனால இந்த கேள்வி கேட்பது தவறு. பிற்பாடுதான் அவன் பொழுதை காலக்ஷேபம் பண்ணக்கூடிய காலத்தை, அதாவது பொழுதை கழிக்கும் காலம் காலக்ஷேபம், காலத்தை போக்குவதற்கு காலக்ஷேபம்னு பேர். காலக்ஷேபம் பண்ணக்கூடிய காலத்துல தான் துவயத்தை அர்த்தத்தோட கூட அனுசந்தானம் பண்ணணும்னு காட்டியிருக்கிறான்னு சொல்றார். ஏன் அர்த்தத்தோட அனுசந்தானம் பண்ணினால்தான் இவனுக்கு தாபத்திரயத்தினாலே ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் நெஞ்சிலே படாமல் இருக்கும். அவெல்லாம் நெஞ்சில பட்டுண்டே இருக்கும், இப்படி கஷ்டப்படுறோமே கஷ்டப்படுறோமேன்னு தோணிட்டே இருக்கு. இந்த கட்டம் கட்டமாக தோணாது, அபிஷேக பட்டினி போலே இருக்க வேண்டுமே. ஆனால் துவயத்தை அர்த்தத்தோட கூட அனுசந்தானம் பண்ணும் காட்டுறாரு படத்துல.
காலக்ஷேபத்துக்கு உடலாம் என்று அர்த்தானுசந்தான தளவும் அபேட்சிதமாக இருக்கும்.
இங்கதான் காலக்ஷேப பொழுத கழிக்கணும்னு அர்த்தத்தோட அனுசந்தானம் பண்ணாதானே பொழுத கழிக்கிறது இன்பமா இருக்கும். ஏன்னா பொழுத கழிக்கிறது இன்பமா இருக்கார், துவயத்தை அர்த்தம் இல்லாமல் சுரண்டே இருக்கு அப்படின்னு சொல்றேன். மணிமாலை ஜப மணிமாலையை உருட்டுறான், வேற பேர்லாம் உட்காந்து இந்த பெண்கள் வயதான பெண்கள் கணவனை இழந்த பெண்கள் ஜபமணி மாலையை உடுத்திட்டே இருக்காங்க. என்ன சொல்றாலும் தெரியாது, ராமராமான்னு சொல்றாங்க, இந்த கிருஷ்ண கிருஷ்ணான்னு சொல்றான்னு வைத்துக் கொள்வோம். சொல்லிட்டே இருக்குச்சு, அதுவே வாழ்க்கை எப்படா முடிய போறது, எப்படா எழுந்திருக்க போறோம், எப்ப காஃபி சாப்பிட போறோம் அப்படின்னு நினைச்சுட்டே இருட்டுறான். ராமராமான்னு சொல்றது ரெண்டு அச்சரம் தான், காஃபின்னு சொல்றது ரெண்டு அச்சரம் தான். அப்பயும் சொன்னாலும் சொல்லலாம், அல்லது நடுவில் பேரன் ஏதாவது கேட்டவொன்னா சனியனேன்னு அவனையும் அழைக்கிறான். இது அவளுக்கு ஒரு கஷ்டமா இருக்கு. எதையுமே மந்திரம்னு சொல்லி உச்சாரணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா கஷ்டமா இருக்கு. காயத்ரி மந்திரத்தை எடுத்துக்குவோம், ஆவணி ஆவட்டம். ஆவணி ஆவட்டம் முடிஞ்சு மறுநாள் வந்து காயத்ரி மந்திரத்தை 1000 தடவை 1008 தடவை காயத்ரி ஜபம் உட்காந்துட்டு ஜபம் பண்ணச்சியே இவனுக்கு என்ன கஷ்டப்படா முடிய போச்சு, எப்படா எண்ணின்றே வளர்த்தே இப்பதானே 300 ஆயிருக்கு, இன்னும் 700 பண்ணணுமே அப்படின்னு தோறண்டே இருக்கு. ஆனால் அர்த்தத்திலே நெஞ்சு செல்லுமே ஆனால், இதனுடைய மீனிங் அதிலே நெஞ்சு செல்லுமே ஆனால், அப்பொழுதோ செய்யக்கூடிய அந்த மந்திர ஜபம் இருக்க ஆனந்தமாக இருக்கும். அதனால காலை கழுது கழிவது இனிமையாக இருக்க வேணும், அதுதான் காலக்ஷேபம். வேறு அப்படியான காலம் போயிட்டு தான் இருக்கு, இவன் ஒன்றும் பண்ணாம உட்கார்ந்துட்டு இருந்தாலும் காலம் போயிட்டு தான் இருக்கு. காலம் போறதுக்கு என்ன வேணும், காலம் பாட்டில் போயிட்டே இருக்க, கிடையாரம் பாட்டில் ஓடிண்டே இருக்க வழியா. இப்போ ஒரு காரியம் பண்ணினால்தான் கிடையாரம் ஓடுறது, காரியம் பண்ணாமல் இவங்க உட்கார்ந்துட்டு இருந்தா கிடையாரம் நிற்கிறதுன்னு பார்க்கிறோமா, எங்கேயாவது கிடையவே கிடையாது. ஆகையினாலே காலக்ஷேபம் என்று சொன்னால் இனிமையாக பொழுது கழிய வேணும், சந்தோஷமா கழியணும். அப்படி பிற்பாடு ஏற்கக்கூடிய காலத்துல தாபத்திரயங்களாலே இவனுக்கு சிரமம் ஏற்படாமல் இருக்க வேண்டுமே ஆனால் பயத்தை அர்த்தத்தோட கூட அனுசந்தானம் பண்ண வேணும்னு கேட்டார். பெருமான் அங்கீகரிப்பதற்கு பயத்தை வாயினால சொன்னால் போறோம், ஏனக்கேன பிரகாரேன துவயபக்தவான்னு சொன்னார் விடத்துல, அதனால தான் எம்பெருமான இந்த இடத்துல துவயம் அர்த்தானுசந்தானேன சகான்னு எம்பெருமான் தெரிவிக்கிறான். ரெண்டுக்கும் இதான் வாசின்னு காட்டுறார். தொடர்ந்து அடுத்த வாரம் நாம் அனுபவிக்க பெறலாம்.